சகோதரர் பால் டேவிட் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் மன உருக்கமும் நிறைந்து உன்னதங்களிலே வாசமாயிருந்து இந்த பூமியின் மனுமக்களாகிய எங்களை நித்தம் கண்ணோக்கி பார்த்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து வந்த எங்கள் ஒன்றான மெய்தெய்வமே, உமக்கே சதா காலங்களிலும் துதி கன மகிமைகளை. உடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் அனைவருமாக சேர்ந்து உமக்கு ஏறெடுக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் கருவிகளைப் போல பாதுகாத்து பராமரித்து மீண்டுமாய் உம்முடைய நாமத்தையும் உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்தையும் தொழுது கொள்ளவும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு மீண்டுமாய் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையும் உலகெங்கிலும் நடைபெறுகிற ஆராதனையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த ஆவியிலே எங்களை வழிநடத்தி அப்பா, நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய பாதப்படியில இருந்து அப்பா உம்முடைய திருக்குமாருடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்வதற்கு ஏற்ற எல்லா உம்முடைய வழிநடத்தலையும் உம்முடைய பரிசுத்த ஆவியையும் உம்முடைய ஏற்ற நேர போஜனத்தையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த சிறிய ஜபத்தை உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக உம்முடைய பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஜீவனும் வல்லமையும் மிகுந்த நல்ல தந்தையே,
என்னுடைய காலை தீர்மானம், என்னுடைய அதிகாலை எண்ணமும் விருப்பமும் என்னவெனில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொறுத்தினைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பழியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணினால் என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவுகூர்ந்து நான் தீர்மானிப்பது என்னவெனில் என்னை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவனாகிய நான் என் பொறுத்தினைகளை நிறைவேற்றி பரலோக ரட்சிப்பை என் ரட்சகரோடு சுதந்திரிக்க மாமிசத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வேன் என்றும், நான் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மை உள்ளவனாகவும் இருக்க முயற்சி செய்வேன் என்றும், நான் என் சுய விருப்பத்தையும் கனத்தையும் தேடாமல் தேவனுடைய விருப்பத்தையும் அவருக்கே கனத்தையும் செலுத்துவேன். நான் தேவனை என் உதடுகளினால் ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவேன் என்றும், என் வார்த்தைகள் எல்லோருக்கும் தைலமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க முயற்சி செய்வேன். நான் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லோரிடமும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவேன். தேவ பாதுகாப்பில் என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைப்பேன். நான் சுத்தமான இறுதியுள்ளவனாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் அதிருப்தியும் சோர்ந்து போகுதலையும் முற்றிலும் வெறுப்பேன். என் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை முறுமுறுக்கவும் சலிப்படையவும் மாட்டேன். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குண்டு.
பிரியமன்னா, உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் நம் இருதயத்தின் சுத்திகரிப்பிற்காகவும் ஆவியிலே நிரப்பப்படவும் ஆவிக்குரிய ஆகாரத்தின் மூலம் நம்மை பலப்படுத்தவுமே இருக்க வேண்டும். நமக்கு தேவையான மற்ற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். புதிய சிருஷ்டிகளான தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் சகலத்தையும் நாம் அவர் கரத்திற்கு ஒப்புவித்து அவர் நடத்துதலுக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்யாத காரியத்திற்கு தொடர்ந்து தொந்தரவு செய்து கேட்பது அவருடைய வாக்கு தத்தங்களில் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக காண செய்யும் என்பதே.
தியானத்திற்கான வேத பகுதி சங்கீதம் 150:1-6 வசனங்களை சகோதரர் வரதராஜ் அவர்கள் வாசிப்பார்.
சங்கீதம் 150. அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலங்களோடும் அவரை துதியுங்கள். தம்பூரவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குளவோடும் அவரை துதியுங்கள். ஓசையில்லா கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா.
பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் கூட மீண்டுமாக தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்பதற்காக தேவனுடைய கிருபையோடு கூட சகோதர சகோதரிகளாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட யாத்ராகம் 32 அதிகாரத்திலிருந்து நம்முடைய சகோதரர் கிருபாகர் அவர்கள் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்போடு கூட அழைக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் காலை பொழுதுல தேவனை நோக்கி நம்முடைய ஆராதனை ஏறெடுக்க, அவர் நம்மை பரிசுத்தம் செய்ய, நமக்கான அழைப்புல நம்மை பலப்படுத்த இன்று அவர் நமக்கு கூட்டி தந்த இந்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான தருணத்தின் மத்தியில நம்முடைய இருதயங்கள்ல அவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளில் தேவனுடைய பாதப்படியில அவர் நமக்கு ஆலோசனையாக வைக்கக்கூடிய காரியங்களை நாம் தியானிப்பதற்கு கடந்து செல்வோம். இன்றைய தியானத்துக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற அந்த வசன பகுதி யாத்ராகமம் 32 அதிகாரம் முழுவதும். ஆனா வசனங்களை நாம வாசிச்சுட்டு இருக்காமல் அந்த அதிகாரத்தினுடைய சில நிகழ்வுகளை நாம தியானிக்க போகிறோம். யாத்ராகமம் 32 அதிகாரம் அந்த வேத பகுதியில இருக்கக்கூடிய நிழலும் பொருளும் நம்முடைய தியானமாக இன்னைக்கு இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இந்த சம்பவம் எப்ப நடக்குது, யாருக்கு நடக்குது, நாம் எல்லாரும் அறிஞ்ச விஷயம்தான். சோ நம்ம எல்லோருக்கும் தெரியும், இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்துல இருந்து கானானுக்கு வழி நடத்தினார், வனாந்தரத்தின் வழியாக. அப்படி அவர்களை வனாந்தரத்தின் வழியாக கானானை நோக்கி பயணம் செய்யும் போது அவர்களுடைய பயணத்துல ஒரு முக்கியமான இடம் அவர்கள் வந்து சேர்ந்தாங்க. அந்த இடம் சீனாய் மலை. சோ சீனாய் மலையில சில முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க நேர்ந்தது. நமக்கு தெரியும், சீனாய் மலை என்று சொன்ன உடனே நமக்கு பிரதானமா நினைவுக்கு வருவது நியாய பிரமாணம். சோ அப்போ அந்த சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதைய சார்ந்த சில நிகழ்வுகளையும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சோ சீனாய் மலைக்கு வந்து அவர்கள் அங்க பாளையம் இறங்கி இருக்கும் போது மோசே தேவனை பர்வதத்தின் மேல சந்திக்கிறதுக்கு அவர் ஏறி போகிறார். ஏறி போய் தேவன் கொடுத்த பிரமாணங்கள் வாங்கிட்டு வரார். அதிகபட்சம் தோல் சுருள் முதல் முறை அதை வந்து ஜனங்கள் கிட்ட வாசிக்கிறார். சோ ஜனங்கள் அதையெல்லாம் கேட்கிறாங்க. அப்ப மோசே சொல்றார், தேவன் இந்த விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லிட்டு இந்த வார்த்தையில உள்ளபடி நீங்க கேட்டு நடப்பீங்களானாலும் நீங்களே எனக்கு சொந்த ஜனமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார், நீங்க கேட்பீங்களா அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட கேட்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் கேட்போம் செய்வோம் என்று அங்க சொல்லுவது நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மறுபடியும் மோசே மலைக்கு அங்க ஏறி போகிறார். அதாவது கற்பலகைகளையே எழுதிட்டு வருவதற்கு அங்க போறார். சோ இந்த செகண்ட் டைம் அவர் ஏறி போகும் போது அங்க தேவன் வந்துட்டு அவருக்கு அந்த ஆசரிப்பு கூடாரனுடைய விவரங்கள் கூட அங்க கொடுக்கறதாக எல்லாம் பாக்குறோம். சோ அப்போ ஒரு 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் பர்வதத்தின் மேல இருக்க வேண்டிய ஒரு சூழல். சோ இந்த மாதிரி அவரு மலை மீது ஏறி தேவனு கூட அவருடைய பிரமாணங்களே ஆசரிப்பு கூடாரத்தின் விஷயங்களே சோ இதெல்லாம் அவர் வாங்கி அவர் பதிவு செய்யறதுக்கு ஒரு 40 நாட்கள் எடுத்துக்கொண்டு இருக்கும் போது கீழே மலையடி வாரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில சில வினோதமான காரியங்கள் நடக்குது. சோ அங்க இருந்து நம்மளுடைய வசன பகுதி நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ அந்த சம்பவங்களுக்கு அது எந்த காரியங்களுக்கு நிழல், ஒருவேளை இன்னைக்கு அவைகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம், அதுதான் நம்மளுடைய முயற்சி. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் 1 கொரிந்தியர் 10:11 இவைகள் எல்லாம் அவங்களுக்கு மாம்சீக இஸ்ராயலர்களுக்கு திருஷ்டாந்தங்களா சம்பவிச்சது. உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கோ, த சர்ச் கிளாஸ், சபை வகுப்பாருக்கு இவைகள் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவைகள் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கணும்? 6 இந்த அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் என்ன பேசிட்டு இருக்கிறார்னா, இஸ்ரேல் ஜனங்களே எப்படி கிளம்பினாங்க, எப்படி பயணம் செய்தாங்க, எப்படி போய் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க, யார் யார் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்க, யார் யார் பிரவேசிக்கல, ஏன் பிரவேசிக்கல, அப்படி சொல்லிட்டு அந்த வனாந்தரத்துல அவர்கள் தேவனுக்கு விரோதமா செய்த காரியங்கள் எல்லாம் சொல்ற சொல்லிட்டு தான் சொல்றாரு இவைகள் எல்லாம். சோ இஸ்ராயலுடைய பலவீனங்கள் நமக்கு வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவைகள் எல்லாம் அவங்களுக்கு அது திருஷ்டாந்தமா நடந்துச்சு, நமக்கு எச்சரிப்பாக அங்க இருக்குது. ஏன் எச்சரிப்புனா, அந்த மாம்சீக இஸ்ரேலர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நம்மை நிழலாக காண்பிச்சுட்டாங்க. சோ நாம் இப்போ நமக்கான இந்த ஒரு ஓட்டத்துல, இந்த ஜீவியத்துல இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அவர்கள் பொலாங்கானவைகளை இச்சித்தார்கள், இச்சித்து வனாந்தரத்திலேயே செத்து விழுந்தாங்க. அது போல நாமும் கூட ஆயிட வேண்டாம். அப்போ நம்முடைய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல பாருங்க, நாம கூட ஒரு உலகமாகிய எகிப்தை விட்டு கானானாகிய பரலோக வாய்ப்பு நோக்கி வனாந்தரமாக நம்முடைய இந்த ஓட்டத்துல நாம இருக்கிறோம். சோ அப்போ மாம்சீக இஸ்ரேலர் என்னென்னலாம் வனாந்தரத்துல பண்ணி செத்து விழுந்தாங்களோ அது போல நீங்களும் செய்யாம இருங்க. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், நீங்க ஒரு பரமக்கானா நோக்கி போயிங்க. பட் நீங்கள் எப்படின்னா அப்படியே தான், மாம்சீக இஸ்ரேல் போலவே தான். அதனால்தான் அவர்கள் உங்களுக்கு நிழலா இருக்கிறாங்க. பட் அவங்க விஷயம் எல்லாம் உங்களுக்கு நம்ம பதிவு செய்தாச்சு. ஏன்னா எச்சரிப்பு பார்க்கணும் நாம. சோ மாம்சீக இஸ்ரேலர் விஷயம் எப்பயுமே பழைய ஏற்பாட்டுல நாம போய் பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் நமக்கு அடித்தளமான வசனங்கள். சோ அப்போ இந்த ஒரு பார்வையில இன்னைக்கு நாம 32 பாக்குறோம். சோ சீனாய் மலைக்கு வந்தாங்க, மோசே மேல ஏறி போய் பிரமாணங்கள் வாங்கிட்டு வந்து அந்த பிரமாணங்களின் அடிப்படையில் ஒரு உடன்படிக்கை செய்தாரு. எப்படின்னா, இந்த வாக்கை உள்ளபடி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா நீங்களே என் சொந்த ஜனங்கள், நாங்க கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்வோம். சொன்ன உடனே அதுக்கு நாங்க ஒரு பலி இட்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த உடன்படிக்கை புஸ்தகத்துல தெளிச்சு ஜனங்கள் மேலேயும் அவர் தெளிக்கிறார், சீல் பண்றார் அந்த கவனன், அந்த உடன்படிக்கையை சீல் பண்றார். பாருங்க, தேவன் சொல்லிட்டுக்கிறார், அவர் சொன்னதுக்கு நீங்களும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க, வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, இது சீல் பண்றேன். பண்ணிட்டு அவர் மறுபடியும் மலைக்கு போயிருக்கிறார். போயிட்டு அங்க ஒரு 40 ஆயிடுது. 40 ஆயிருக்கும் பொழுது கீழே வேற வேலைகள் போயிட்டு இருக்கு. சோ இப்போ அந்த விஷயங்களை நம்ம படிக்கலாம். 32:6 முதல்ல பார்க்கும்போது இந்த விஷயத்தாங்க. சோ மோசே வர தாமதிச்ச போது ஜனங்கள் ஆரோன் கிட்ட போயிடுறாங்க. ஆரோன் கிட்ட போய் அங்க கேக்குறாங்க, ஆரோன் நாங்க மோசைக்காக வெயிட் பண்ணணும், ஆனா அவர் வரல, ரொம்ப லேட் ஆயிருக்குது, அவருக்கு என்ன நடந்திருக்குமோ எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு தேவனை வழிபடுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா வேற தேவர்களை உண்டாக்கி தாங்க. எங்களுடைய பாருங்க, இவ்வளவு நாள் மோசை இருந்துட்டாரு, அவர் மூலமா நாங்க தேவனை வந்துட்டு அங்க தொழுதுட்டு இருந்தோம், இப்போ அவர் காணா போயிருக்கிறாரு. சோ எங்களை வழி நடத்துற தேவன் யார் நாங்க பாக்கணும், எங்க மாம்ச கண்களை நாங்க பார்த்து உணர்ந்தாதான் எங்களுக்கு அந்த தைரியம் வரும், வேற தேவர்கள் நீங்க உண்டு பண்ணும். ஆரோ நாங்க யோசிச்சுட்டு சரி உங்க விண்ணப்பம் போலயே செய்யற, நான் உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணணும்னா எனக்கு பொன் வேணும், தங்கம் வேணும், உங்களுடைய காதணிகள் எல்லாம் கழட்டி கொடுங்க. உடனே ஜனங்கள் கூட கலட்டி அங்க கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். அவங்க கிட்ட இருந்த அந்த காதணிகள் வாங்கி ஆரோன் வந்துட்டு அதை மோல்டு பண்ணி அதை உருக்கி மோல்டு பண்ணி ஒரு பொன் கண்ணுக்குட்டி அங்க செஞ்சிடுறான். ரொம்ப நிறைய முறை நம்ம கேட்ட விஷயங்கள் தான். சோ பொன் கண்ணுக்குட்டி செய்துட்டு சொல்லிடுறார், ஜனங்களே இவைகள் தான் உங்களை எகிப்துல இருந்து வழி நடத்திட்டு வந்த தேவர்கள். உடனே ஜனங்களே அதைய பாருங்க, அங்க அதுக்கு முன்னால என்ன பண்ணிடுறாரு ஆரோனு, அது ஒரு 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 பலிபீடமும் கட்டி பலியும் செலுத்திடுறார் அந்த பொன் கன்றுக்குட்டி. சோ இப்ப ஜனங்கள் புசித்து குடிச்சு அப்புறம் என்ன சொல்றாரு, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். எப்படி இன்னைக்கு ஒரு பண்டிகைனா தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் நீங்க பாருங்க. சோ அது கிட்டத்தட்ட அது போலதான் இஸ்ராயேல் ஜனங்கள் அங்க நடந்துகிட்டாங்க. சோ நமக்கு மற்ற இடங்கள்ல சகோதரர்கள் சொல்லுவது அங்க பாக்குறோம். சோ இந்த இன்சிடென்ட், இந்த சம்பவம் சகோதர சகோதரிகளே நாம அங்க தியானிக்கிறோம். சோ அப்போ அங்க இருந்து சில படிப்பினைகள் நாம அங்க எடுக்கிறோம். சோ இதனுடைய இந்த பகுதிகளின் மூலம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆகிய நமக்கு அங்க என்ன பாடங்கள் இருக்குது அதுதான் நம்ம அங்க பாக்கணும். சோ முதல்ல பாருங்க, மோசே வர தாமதிச்ச உடனே ஜனங்களே ஆரோன் கிட்ட போயிட்டு அங்க கேட்டுடுறாங்க, எங்களுக்கு நீங்க வேற தேவர்கள் அங்க உண்டு பண்ணி அங்க தரணும். ரொம்ப ஆச்சரியம் இல்லை பாருங்க. சீனாய் மலைக்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல அவங்க கிராஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ அந்த 8 இடங்கள்லயும் நம்ம கவனிச்சா, உதாரணத்துக்கு எகிப்து, பார்வோன் பிடி, வெளியே வந்து செங்கடல், செங்கடலுக்கு அப்புறம் மாரா, மாராக்கு அப்புறம் சீன் வனாந்திரம், அதுக்கப்புறம் சில இடங்கள் வராங்க, ரெவி தீமுக்கு அப்புறம் இங்க இந்த இடங்கள் எல்லாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்கள் எல்லாமே அவ்வப்பொழுது தேவனுக்கு விரோதமா தான் இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கிறாங்க. சோ அந்த பலவீனங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் சீனாய் மலை வந்த உடனே தேவன் ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, ரினியூ பண்றார் அவங்க கிட்ட இருக்கிற உடன்படிக்கை. ஏன்னா ஏற்கனவே ஆபிரகாம் கிட்ட செஞ்சிட்டார் உடன்படிக்கை, உன் சந்ததியை நான் பெருக பண்ணி ஆசீர்வதிப்ப. அந்த வாக்கு தத்துவத்துல மாம்சீக் இஸ்ரேலர் இருக்கிறாங்க, அந்த வாக்கு தத்துவத்தின் சந்ததியா அவர்கள் உருவாக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதை ஜனங்கள் மறந்துடுறாங்க, கிட்டத்தட்ட எகிப்துலயே மறந்துட்டாங்க. அந்த வாக்கு தத்துவம் அந்த சந்ததியில நாம வரோங்கிறதெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனா தேவன் பார்க்கிறார், ஆபிரகாமுக்கு நான் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றணும், என்ன பண்ணணும், இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, சரி நாமே அவங்கக்கிட்ட மீண்டும் ஒரு உடன்படிக்கை செஞ்சு அதன் மூலம் அந்த வாக்கு தத்துவத்தின் சந்ததி அவர்கள் வருவதற்கு அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் உண்டு பண்ணுவோம் சொல்லிட்டு தான் சீனாய் மலையில நியாய பிரமாணங்கள் கொடுத்து மறுபடியும் ரினியூவல் பண்றாரு. ஆக்சுவலா இங்க பாருங்க, இப்போ இந்த வாக்குகளின் படி நீங்க கீழ்பட்டு நடந்தீங்கன்னா நீங்க என்னுடைய சொந்த ஜனமா இருப்பீங்க. ஆல்ரெடி சொந்த ஜனம் தான், ஆனா அதை மறந்துடுக்கிறாங்க ஜனங்கள், தேவன் மறக்கல. சோ அந்த ஜனங்களுக்கு பழையபடிக்கு தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை வரணும், வைராக்கியம் வரணும். சோ என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி அவங்க நியாயப்பிரமாணம் கொடுத்து அதன் அடிப்படையில ஒரு உடன்படிக்கை அங்க செய்யறாரு. அப்படி செஞ்ச போது நீங்க வசன வாசிங்க, 24:7 வசனம். பாருங்க, இப்பதான் சொன்னாங்க அவங்க, கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் சொல்லிட்டு கொஞ்சம் நாள் தான் ஆயிருக்குது. இங்க பார்த்தோம்னா அவங்க என்ன ஆயிருக்கிறாங்கன்னா, முன்ன காட்டிலும் மோசமான பாவம் அவங்க செய்திருக்கிறாங்க. அதாவது விக்கிரகமே உண்டு பண்ணிட்டாங்க, ஒரு பொன் கண்ணுக்குட்டியே செய்திருக்கிறாங்க. சோ நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, அவர்களே தேவனை முழு மனதோட வெறுத்தாங்க, புறக்கணிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர்களே தேவனை வணங்குறதா நினைச்சிட்டு தான் இந்த காரியம் செய்தாங்க. ஆனாலும் இப்ப அவங்க சில சீரியஸான மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவர்கள் செய்த தப்பு பரவாயில்ல, இப்ப அவர்கள் செய்தது எப்ப எந்த தருணத்துல செஞ்சிருக்கிறாங்கன்னா, நியாய பிரமாணம் வாங்கியிருக்கிறாங்க. நியாய பிரமாணத்துல பாருங்க, நமக்கு நல்லாவே தெரியும், அது முக்கியமான கட்டளைகள்ல தேவன் கிளியரா சொல்லிட்டாரு, என்னைய தவிர உங்களுக்கு வேற தேவன் வேண்டா. நெக்ஸ்ட், வானத்துல பூமியில என்ன பண்ணக்கூடாது, நீங்க சொருபத்தை நீங்க உண்டு பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேட்டுத்தான் நீங்க சொன்னபடி எல்லாம் செய்வோம் அப்படி சொன்னது. அதுக்கப்புறம் இப்ப உடனே இவங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அது வந்துட்டு எதிர்த்தா ஜென்ம சுபாவம், மாம்ச சுபாவம். ஏன்னா எரேமியால ஒரு வசனம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கலுமே ரொம்ப கேடுள்ளதா இருக்குது. வசனம் வாசிங்க, அது எரேமியா 17:9. பாருங்க, சோ அப்போ இது ஜனங்களுக்குள்ள அங்க வெளிப்பட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, ஆனா இப்ப நாம சம்பவத்துக்கு வரலாம். ஆனா இதெல்லாமே தேவன் அவருடைய ஜனங்களை பாருங்க, ஒரு அவருடைய வாக்கு தத்துவத்தின் சந்ததியா வருவதற்கு அவங்கள ஆயத்தம் பண்ணும் வகையில, இல்லாட்டி அவங்கள நிரூபிக்கும் வகையில சில சோதனைகள் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா இந்த தருணங்கள் எல்லாம் தேவன் ஏன் அனுமதிச்சார், இஸ்ரேல் ஜனங்கள் இடறி போற மாதிரி, ஆக்சுவலா அதெல்லாம் சந்தர்ப்பங்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததி, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு தேவை, பார்க்கலாம் நீங்க என்ன இடத்துல விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா இல்லையா. ஏன்னா நீங்க ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாம் யார், விசுவாசத்துக்கு தகப்பன், அவருடைய சந்ததினு சொல்லிட்டு அவருடைய விசுவாசத்துல கொஞ்சம் கூட இல்லாம இருக்க முடியுமா, முடியாது, ஜஸ்ட் எனக்கு நிரூபிங்க. சோ அப்படித்தான் தேவன் அந்த வனாந்தர பயணத்துல அவங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்தார். அது போலதான் இங்க கூட ஒரு சோதனை வந்திருக்குது. என்ன சோதனை, இங்க இதுவரைக்கும் வழி நடத்திட்டு வந்த மோசே காணும், ரொம்ப நாளா அவர்கள் எதிர்பார்த்த காலத்தை விட அவர் காணாம போயிருக்கிறார், இது ஒரு சோதனை. ஆனா இது தேவன் அனுமதிக்கிறார். ஏன் இப்படி தேவன் ஒரு சூழல்களை உருவாக்குவதன் மூலம் அங்க ஜனங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் இந்த இடத்துல, அதாவது சுருக்கமா சொன்னா, மோசேவா அவங்க மத்தியில் இருந்து அவர்கள் எதிர்பார்த்த காலத்தை காட்டிலும் அதிகமா அவங்களை மத்தியிலிருந்து விலக்கி வச்சு அவங்களை சோதிச்சதனுடைய காரணம் என்ன, நாம யோசிச்சனா ரொம்ப சிம்பிள் சகோதர சகோதரிகள, விசுவாசம் தான். ஆனா எப்படி இது அங்க சோதிச்சிட்டாரு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் வளமையா அவங்களை வழி நடத்திட்டு வந்தார், அதை அவங்க உணர்ந்திருந்தாங்க. ஆனா ரொம்ப லைட் அப்படின்னா இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு இருந்துச்சு, ஆனா அவங்களுடைய மாம்சத்துல அவங்க யார ரொம்ப சார்ந்திருந்தாங்கன்னா மோசே. இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் மோசே தான் எகிப்திலிருந்து விடுவிச்சார், மோசே தான் செங்கடல ரெண்டாக்குனார், மோசே தான் மாரா தண்ணீர் மதுரமாக்குனார், ஏலிம்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் வழி நடத்தினார். மோசே தான் சீன் வனாந்திரத்துல அவர்கள் பசியில இருந்த போது காடைகள் மண்ணா வர வச்சார், அதே மோசே தான் கண்மனையிலிருந்து தண்ணி கொடுத்து தாகம் தீர்த்தார், அதே மோசே தான் ரெவி தீம்ல அமலேக்கர் யுத்தத்துக்கு வரும் போது மேல மேல போய் நின்னு கைகளை உயர்த்தி, அவர் கைகளை உயர்த்தி இருந்ததுனால்தான் அவர்கள் யுத்தத்துல ஜெயிச்சாங்க. தேவனுடைய பங்கு பெரிய அளவுல இருக்கு, அது ஜனங்கள் உணர்ந்துட்டாங்க. பட் மாம்சத்துல அவங்களுடைய ஃபிளஷ்லி ஐ, மாம்சத்தின் பார்வையில அவர்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்த போது தேவன் செய்வார், தேவன் இடர்படுவார், தேவன் காப்பாற்றுவார் அப்படி இல்ல, மோசே இருக்கிறார், மோசே பண்ணுவார், தண்ணி இல்லையா மோசே போயிடுவாங்க, சாப்பாடு இல்லையா மோசே போயிடுவாங்க. சோ எல்லாத்துக்கும் இவங்க மாம்சத்துல யாரு சார்ந்துடுவாங்கன்னா மோசே சார்ந்துடுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா எ ஃபிளஷ்லி கிரச் அப்படின்னா பாருங்க, இப்ப உட்காந்துட்டு இருக்கோம் சேர்ல, மாம்சத்துக்கு டயர்ட் ஆகுது, உடனே என்ன பண்றோம், எங்க சாயிரும், அந்த கையில சாயிரும். சோ அதுதான் கிரச் மாதிரி. அப்படின்னா நம்ம ஒரு நம்ம சார்ந்திருக்கு, நம்ம சாய்ந்திருக்கு ஒரு 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 காரியம் அவ்வளவுதான். சோ அவங்களுடைய மாம்சத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கள் டக்குன்னு யார சார்ந்திருப்பாங்கன்னா மோசே சார்ந்துருவாங்க. சோ இப்போ தேவன் பாக்குறாரு, சரி அப்ப அது மாத்திரம் இல்ல, நிறைய முறை தேவன் விட்டு வழி விலைக்கு போயிடுவாங்க. அப்ப மோசே தான் என்ன பண்ணுவாரு, அவங்கள மறுபடியும் பிடிச்சி தேவன் கிட்ட அங்க கொண்டு வந்து விடுவார். சோ இப்ப தேவன் ஒரு சூழல் வந்த போது அவங்களை சோதிக்க முடிவு பண்ணார். பாக்கலாம், மோசே இருந்தனால இவ்வளவு நாள் நீங்க எனக்கு என்னுடைய ஜனமா இருந்திருக்கிறீங்க, உங்க விசுவாசம் சாதாரண விசுவாசமா இருந்தா பத்தாது, நீங்க ஆபிரகாமின் சந்ததி, அவர் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் சொல்லும் போது எபிரேயர்ல என்ன வசனம் வருது நமக்கு, அது உறுதியான நம்பிக்கை மாத்திரம் இல்ல, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அது உறுதியான நம்பிக்கை மாத்திரம் இல்ல, என்ன அது செகண்ட் பார்ட், எஸ் காணப்படாதவைகளின் மேல ஒரு நிச்சயம் இருக்கணும். சோ தேவன் ஆவியா இருக்கிறவர், அவர் காணப்படாதவர், அவரை எப்படி இந்த ஜனங்கள் விசுவாசிக்கிறாங்க, இவ்வளவு நாள் விசுவாசிச்சாங்க மோசே இருந்தார் காரணம். இப்ப தேவன் செக் பண்றார், நான் மோசே உங்களை விட்டு நான் கொஞ்சம் விலக்கி பாக்க, இப்போ நீங்க என்னைய எப்படி விசுவாசிக்கிறீங்க, காணப்படாத என்னை நிச்சயமா அதி உறுதியான நம்பிக்கையோட விசுவாசிக்கிறீங்களா செக் பண்ற. அப்போ இதுக்கு முக்கியமான ஒரு ஒரு அவசியம் என்னன்னா, மோசே அவர்கள் மத்தியில் இருந்து அங்க கொஞ்ச நாளைக்கு அங்க ஒதுக்கி வைக்கணும். சோ அப்போ தேவன் வந்துட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறார். சோ கிட்டத்தட்ட மோசே போனவன வந்துருவாரு தான் நினைச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள், ஆனா அவங்க நினைச்ச மாதிரி மோசே வரல, கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. சோ இப்ப இது ஒரு அருமையான சந்தர்ப்பம், அவங்களுடைய விசுவாசம் அங்க பரிசோதிக்கப்படும். ஆனா முதல்ல ஒரு கேள்வி, ஏன் வந்து தேவன் இந்த மாதிரி எல்லாம் நம்மள யோசிக்க சோதிக்கணும், சகோதர சகோதரி இஸ்ரேல் ஜனங்களை ஏன் அப்படி சோதிக்கணும், ஏன்னா தேவன் யோவான்ல நம்ம வசனம் வாசிக்கிறோம் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். சோ வர்ஷிப், அவரை தொழுது கொள்ளுதல் ஆவியோடும் உண்மையோடும். சோ உண்மையான அந்த ஆவியில அந்த தொழுது கொள்ளுதல் அங்க இருக்கணும். ஏதோ பேருக்கு வெளியரங்கமா வந்துட்டு ஆனா இருதயத்துல அது இல்லாம போவது தேவன் அங்க விரும்பறதில்லை. சோ இப்ப அவர் காணப்படாத தேவன், ஆவியாவி இருக்கிற தேவன், அந்த தேவனை அவர் இருக்கிற பிரகாரமாக விசுவாசிச்சு அவரை தொழுது கொள்ளுகிறாங்களா, இதுதான் அங்க சோதனை. அப்போ மோசேவை வந்துட்டு அதுக்கு அங்கிருந்து அவர் கொஞ்சம் தூரம் விளக்குறார், கொஞ்ச நேரம் அவர் பர்வ அந்த மலை மேல அங்க இருக்கிறார். ஏன்னா தேவன் இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அருமையா சொல்றார், ஏசாயா 42:8 நான் கர்த்தர் என்னுடைய மகிமை யாருக்கும் தரமாட்டேன், என் துதி எந்த விக்கிரகத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தர் இது என் நாமம், என் மகிமை, என் துதி, அது எனக்கு தான் வரணும், வேற யாருக்கும் இல்ல, நான் அது வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறது இல்ல. சோ அது ரொம்ப ஸ்ட்ராங் தேவன், அதனால தான் பிரமாணத்துல கூட சொல்லிட்டார், என்னை தவிர உங்களுக்கு வேற தேவன் வேண்டாம், எந்த விக்ரம் நீங்க பண்ணாதீங்க. அந்த விஷயத்துல தேவன் ரொம்ப ஸ்ட்ராங். நமக்கு கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கூட அது அப்படியே அப்ளை ஆகுது, அவருக்கும் நமக்கும் இடையில வேற யாரும் இல்ல, சகோதர சகோதரிகள் வேற எந்த ஒரு மாம்சமான விஷயமும் நமக்கு அங்க இல்ல. அப்போ இது ஆக்சுவலா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏன் இது தேவன் இப்படி தமக்கும் தம்மை தொழுது கொள்கிற ஜனங்களுக்கு இடையில எந்த ஒரு மனுஷனோ எந்த ஒரு அமைப்போ எந்த ஒரு விக்கிரகமோ அவர் வைக்கிறது இல்லைன்னா, பாருங்க இந்த மாம்சமே எப்போதுமே அந்த 5 புலன்களை நம்பித்தான் இருக்கும், இது சுபாவம். இந்த மாம்சத்துல மாம்சம் அந்த 5 புலன்கள் மூலம் உணரக்கூடிய விஷயங்களை தான் சார்ந்திருக்கும், நம்பும், இது ஜென்ம சுபாவம். சோ இது வந்துட்டு இது மாம்சத்துக்கு, ஆனா தேவன் விஷயம் வரும்போது இந்த புலன்களுக்கெல்லாம் இங்க வேலையில் விசுவாசத்துக்கு தான் முக்கியம். இந்த விசுவாசத்துல நம்ம வளரணும்னா இந்த மாம்சத்துக்குரிய விஷயங்கள் அங்க கட்டாகும். சோ அப்போ தேவன் நீங்க அந்த சூழல் அங்க பண்ணிட்டார். இவர்களே எதற்கு எடுத்தாலும் மாம்சத்துல மோசையை சார்ந்ததும் பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அவங்க கண்கள் எங்க போகும்னா மோசை கிட்ட போகும், அவ்வளவுதான். சோ இப்போ என்னன்னா பாருங்க டக்குன்னு இருதயத்துல தேவன் பத்தி அவங்களுக்கு அந்த எண்ணம் வருதா செக் பண்ணணும். அதுதான் இங்க இந்த ஒரு சின்ன ஒரு சூழல். ஆனா நம்ம பார்க்கிறோம் இது எவ்வளவு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இஸ்ரேல் ஜனங்கள் காமிச்சுடுக்கணும், தேவன் நீங்க எங்களை சோதிக்கிறீங்க, நாங்க நிரூபிக்கிறோம், நாங்க ஆபிரகாமின் சந்ததி தான், மோசை இல்லாட்டி என்ன, நீங்க தான் எங்களை இது வரைக்கும் வழி நடத்திருக்கிறீங்க, நீங்க இருக்கிறீங்க, நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம், அந்த மாதிரி எதிர்பார்த்தா. பட் அந்த சந்தர்ப்பம் இஸ்ரேல் ஜனங்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ அவர்கள் அங்க கண்ணுக்குட்டி ஏற்படுத்திட்டது அங்க பார்க்கிறோம், ஒரு விக்கிரகமே ஏற்படுத்திட்டது பாக்குறோம். இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கு என்ன ஒரு படிப்பினை, நம்ம அப்படியே பார்த்தோம்னா நம்மகிட்ட கூட அங்க நிறைவேறும். பொதுவா அந்த பொன் கண்ணுக்குட்டி கோல்டன் காஃப் அது எது கடையாளமா இருக்குன்னா விக்கிரகம் தான். ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேலர் விஷயத்துல சர்ச்சியானிட்டி அப்படின்னா இந்த சபை வழக்கம் வந்துச்சு பாருங்க, ரோம கத்தோலிக்கம் புராடஸ்டன்ட் இந்த சபைகள் இந்த சர்ச்சியானிட்டி தான் அது கிடையாது. சோ அப்படித்தான் ஆயிருக்குது. பைபிள்ல என்னெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள் தெய்வீக விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் இந்த சுவிசேஷக சபை ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தங்கள் மாம்சத்துல அவர்கள் உணர்ற மாதிரி மாற்றி அமைச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு பாருங்க சில விஷயம் சொல்லலாம், எப்படி ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இங்க மாம்சத்துல சில விஷயங்களை சார்ந்து அதன் மூலம் தேவனை வழிபடுறாங்க, டைரக்டா தேவன் கிட்ட விசுவாசத்துல வழிபட தவறிட்டாங்க எப்படி நம்ம சொல்லலாம்னா, பாருங்க இப்போ நமக்கு ஒரு பலி இருக்கு, கர்த்தர் இயேசுவின் ஈடு பலி, இந்த பலிய விசுவாசிக்கு தான் முடியும், பார்க்க முடியாது. ஆனா விசுவாசிச்சனா நம்ம பாவிகள் நீதிமான்கள் என்று கருதப்படுகிறோம், ஏன்னா பாவங்கள் மன்னிக்கப்படும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரி நிற்கிறார், அவர் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் கர்த்தர் இயேசு. ஆனா விசுவாசிக்க முடியும். நமக்கு ஒரு தலை இருக்கிறார், பார்க்க முடியாது, விசுவாசிக்கு தான் முடியும், ஆனா இருக்கிறார். சோ இதெல்லாமே பைபிள்ல இருக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள். பட் என்ன பண்ணிடுச்சு சபையை பார்த்தோம்னா அந்த பலிக்கு ஒரு டூப்ளிகேட் பலி ஏற்படுத்துறாங்க. சில மாம்சத்துல அவர்கள் உணரணும், இல்ல எங்களுக்கு இப்படி ஒரு மாஸ் செரிமனி இருக்கணும், என்ன மாஸ் என்ன செரிமனி, ரோமன் கத்தோலிசத்துல அது பண்றாங்க இல்லைங்களா, பூசை பலி. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, நாங்க அதுல போய் பங்கெடுத்தா தான் எங்கள் பாவம் வந்து போகுதுன்னு எங்களால் நம்ப முடியும், வெறுமனே விசுவாசிக்கிறது எங்களுக்கு பத்தாது. சோ இதுதான் இவங்களுடைய வியூ. இல்லாட்டி என்ன சொல்லிடுறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படணுமா, சுயமா சில நல்ல நல்ல காரியங்களை செய்வோம் என்று சொல்லிட்டு சுய நீதியில சமூக சேவைகள் செய்யறாங்க. அப்போ விசுவாசிக்க வேண்டிய அந்த பலி போயிருக்குது. இவங்களுடைய மாம்சம் எதிர்பார்க்கிற வகையில, இவர்கள் மாம்சம் திருப்தி படுத்துகிற வகையில அந்த பலிய வேற மாதிரி உண்டு பண்ணிருக்கிறாங்க, ஒரு மாதிரி. இப்ப இதை பார்த்து தான் அவர்களே அந்த விசுவாசத்துக்குள்ள வருவான். சோ இதுதான் அந்த தப்பு அங்க நடக்கிறது பாக்கும். அதே போல கர்த்தர் இயேசு பிரதான ஆசாரியன் விசுவாசிக்கணும், ஆனா அவங்க சொல்றது நோ, எங்களுக்கு அதே காஸ்டியூம்ல அதே மாதிரி ஒரு மனுஷன் எங்களுக்கு முன்னாடி நின்று ஆராதனை பண்ணணும், அப்பதான் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த ஆராதனையிலேயே பங்கு கொள்வோம், இல்லாட்டி எங்களால பங்கு கொள்ள முடியாது. எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு நாங்க அப்படி உணரணும்னா எங்க கண்ணில பார்க்கணும், ஒரு அழகா ஆசாரியன் மாதிரி ட்ரெஸ் அப் இருக்கணும், அவர் ரொம்ப சாந்தமா பேசணும், அதெல்லாம் செய்யணும். அதே போல தலை கர்த்தர் இயேசு பத்தாது எங்களுக்கு, போப் வேணும். சோ இதெல்லாம் அந்த சர்ச்சியானிட்டி. சோ அந்த விக்கிரகம் அந்த ஒரு பொன் கண்ணுக்குட்டி சகோதர சகோதரிகளே, சோ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்குள்ள இப்படியாக தோன்றிட்டா சில மாம்சமான விஷயங்களை அங்க குறிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். சோ இப்படித்தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இந்த விஷயத்துல தப்பா எடுக்கிறாங்க. பட் நாம் இன்னும் வருவோம், இன்னும் டீப்பா போலாம் அதுக்குள்ள. பட் ஜஸ்ட் ஒரு பார்வையில பார்த்தனா அந்த அந்த பொன் கண்ணுக்குட்டி அது இந்த சபை வழக்கம், இந்த சபையினுடைய பழக்கங்கள், அவங்கள் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா விதமான ஆடம்பரமான விஷயங்களுக்கு அருமையான ஒரு நிழலாக அங்கிருக்குது. சரி, சோ இந்த தப்பு அவர்கள் செய்திடுறாங்க பாருங்க. அப்போ செய்யறக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் கிட்ட போறாங்க, ஆரோன் கிட்ட போறாங்க. சோ அங்க கூட ஒரு தப்பு இருக்கு பாருங்க. இவங்க மோசே இல்லைன்னு உடனே இவங்களுடைய மாம்சம் நெக்ஸ்ட் டக்குன்னு யாரு நினைக்குதுன்னா மோசே ஸ்தானத்துல ஆரோன். ஆனா ஆக்சுவலா ஆரோன் யார் அப்படின்னா, ஆரம்பத்துல மோசே தயங்கினா, தேவனே நான் எப்படி போய் பேசுவேன், எனக்கு சரியா வார்த்தை வராது, என்னால் பேச முடியாது. அவருக்கு கொஞ்சம் 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 அந்த வீக்கா இருக்கும் போது தேவன் சொன்னார், சரி உனக்கு நான் ஆரோன் கொடுக்கறேன், ஆரோன் உனக்கு வாயா இருப்பார். சோ இவருக்கு தேவைப்படும் போது இவர் சாய்ந்து கொள்றதுக்கான ஒருத்தர் தான் யாரு, மாம்சத்துல சாய்ந்து கொள்றதுக்கு ஆரோன். சோ இப்படி இருந்தாரு, ஆனா இப்ப இப்படி இல்ல. சீனாய் மலையெல்லாம் வந்த சமயத்துல பார்த்தா மோசே தெளிவா எடுக்கிறார், ரொம்ப பக்கா லீடர் ஆயிட்டார் அவர். ஆரோன் எதிர்பார்க்கிறதே இல்ல, ஆனா ஆரோன் அந்த ஸ்தானத்துல இருந்தா இப்ப கூட அவரு கூட இருக்கிறார். சோ இது ஜனங்கள் இடறுவதற்கு ஒரு காரணமாச்சு. சோ ஜனங்கள் சரி மோசே இல்ல பரவாயில்ல, மோசேவே சில சமயத்துல யார் ஹெல்ப் தான் கேட்டெடுக்கிறார், ஆரோன் நம்ம ஆரோன் கேட்போம். சோ ஆரோன் கிட்ட அங்க போய் அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலி இது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு கூட இது வருது. அதாவது இது நமக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் சகோதர சகோதரிகளே, சில சமயங்கள்ல பாருங்க, தேவனை தொழுது கொள்ற விஷயத்துல, அவரை ஆராதிக்கிற விஷயத்துல, அவருக்கு உண்மையா இருக்கிற விஷயத்துல பாருங்க, நாம ஆபிரகாமுடைய விசுவாசம் காண்பிக்கணும், மனக்கண்கள்ல விசுவாசிக்கணும், தேவன் அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பு. பட் சில சமயங்கள்ல நம்ம எப்படி ஆயிடுவோம்னா, நம்ம கூட மாம்சீக இஸ்ரேலர் போல நாங்கள் தேவன் மேல விசுவாசிக்கிறோம், ஆனா அதுக்கு மாம்சத்துல நாங்கள் எதிர்பார்க்கிற சில சூழல் இருக்கணும், சில நபர்கள் இருக்கணும், சில அமைப்புகள் இருக்கணும், அப்பதான் நாங்க அதை செய்வோம். இல்லாட்டியும் முடியாது. ஈவன் நமக்கே கூட அந்த சூழல், ஒரு வேளை யாராவது ஒரு சில சகோதரர்கள் இருந்தால் மாத்திரமே அந்த ஃபெலோஷிப்ல இருக்க முடியும். யோசிக்கலாம் நாமும், தப்பாயிடாது. இல்லாட்டி ஒரு ஏற்ற சூழல், நல்ல குடும்பம், அமைதியான குடும்ப வாழ்க்கை அது இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரென்தனிங், அதுல இருந்து தேவனுக்கு நாங்க வைராக்கியமா இருப்போம். இல்லாட்டி வேற எந்த ஒரு விஷயமா கூட, நல்ல ஒரு வருமானமோ, நல்ல ஒரு ஆரோக்கியமோ, எது வேணா நம்ம அப்படி நம்பலாம். இதை நாங்க டிபெண்ட் பண்ணி தான், இதைய சார்ந்து இருந்து தான் தேவன் கிட்ட எங்களுடைய விசுவாசத்தை காமிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் இல்லைங்களா, நம்முடைய அனுதின வாழ்க்கையில சில சமயங்கள்ல அதான் சொல்லுவோம். நம்ம இந்த ஒரு விஷயத்தான் ஒரு கருத்தா நாம சொல்லுவோம். தேவனை காட்டிலும் பெருசா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை நினைக்கிறோமோ, தேவன் முதல்ல அதை என்ன பண்றாங்க, நம்ம வாழ்க்கையில இருந்து ரிமூவ் பண்ற. எதுக்குன்னா இப்ப மோசேவை ரிமூவ் பண்ண மாதிரி பார்க்கலாம், உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா பார்க்கலாம். ஏன்னா ஆபிரகாமின் சந்ததினா விசுவாசம் பயங்கரமா இருக்கும். சோ தேவன் பார்க்கறார், உங்களுக்கு எது பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது ஏற்ற சூழல்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது அவசியம்னு நினைக்கிறீங்க, நான் வித்ஹெல்ட் பண்றேன், நான் எடுக்கிறேன் உங்கள் மத்தியில் இப்ப காமிங்க விசுவாசம். பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு இஸ்ராயலுடைய சூழல் தான் மோசே இல்லாட்டி என்ன அரோன். என்னன்னா வேற சில சூழல்களை நாம சார்ந்திருக்க அங்க ஆரம்பிக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது. இதுல சின்ன நிழல்கள் பட் காண்பிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு அங்க படிப்பில்லை. சரி, இப்படி அவர்கள் ஆரோன் கிட்ட போய் கேட்ட உடனே ஆரோன் வந்துட்டு அங்க ஒத்துக்கிட்டார், சரி நீங்க எனக்கு உங்களுடைய காதணிகள் எல்லாம் கொடுங்க, எனக்கு தங்கம் வேணும், இருந்தா தான் நான் வந்து செய்ய முடியும். உடனே அவங்க கொடுக்கறாங்க, உடனே இவர் அதிக வேலைப்பாடுகள்லாம் செய்து அழகா ஒரு பொன் கண்ணுக்குட்டி செய்யறாங்க. சோ இத பத்தி எப்படி நாம் சிந்திக்கிறது, எப்படி ஆரோன் இப்படி போய் செய்துட்டாரு, மோசே கூட இருந்தவரு. சோ ஆரோன் ஜனங்களை போலவே இருந்து இந்த காரியத்துக்கு செய்தாரா தெரியாது. ஒருவேளை அவரு வேற ஏதாவது காரணத்தினால அப்படி செய்தாரா தெரியாது. ஆனா நாம என்ன நியாயமா யூகிக்கலானா, அவரு நடந்து கொண்ட முறை பார்த்தா அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன திட்டம் இருந்திருக்கு. என்ன திட்டம்னா, இப்ப ஆரோனுக்கு ஒரு இக்கட்டான சூழல், என்ன சூழல் தெரியுங்களா, தனியா நிக்கிறார் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனம் அப்படியே பொங்கி எழுந்திருக்கிறாங்க, எங்களுக்கு தேவர் வேணும், பெரிய கலகமே உருவாயிடுக்குதுங்க, எப்படி இவங்களை மேனேஜ் பண்றது. சோ ஆரோன் என்ன நினைச்சிட்டான, சரி எப்படியாவது காலத்தை தள்ளலாம், நிச்சயமா மோசே, அந்த நம்பிக்கை ஆரோனுக்கு இருக்குது, நிச்சயமா மோசே வந்துடுவாரு, ஜனங்களுக்கு இல்ல, நிச்சயமா மோசே வந்துடுவாரு, அவர் வர வரைக்கும் காலத்தை கொஞ்சம் தள்ளலாம். சோ எப்படி தள்ளலாம் கேக்கலாம், அவங்க விக்கிரகம் கேக்குறாங்க, ஒரு பொன் அதாவது தங்கம் வேணும்னு கேக்கலாம், அது இருந்தா தான் செய்யலாம்னு நம்ம செய்யலாம்னு சொல்லலாம். சோ இப்ப தங்கம் கேட்டா அவர்கள் நமக்கு என்ன பண்ணணும், தங்கம் கொடுக்கணும், கொடுப்பாங்களா? சார் என்ன நினைச்சானா, ஒண்ணு கண்டிப்பா தரமாட்டாங்க, தரலைன்னா என்ன சொல்லிடலாம், நீங்க எனக்கு தங்கம் தராட்டி நான் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு விக்கிரகம் செய்ய முடியாது. ஒருவேளை தந்துட்டா கூட பரவாயில்ல, அதை வாங்கணும், உருக்கணும், மோல்டிங்ல போடணும், இதுக்குள்ள என்ன ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். சோ இந்த டைம் ஆகுறதுக்குள்ள மோசம் என்ன ஆயிடலாம், வந்துட்டு என்னப்பா பண்றீங்க, அவங்கள வழி நடத்திடலாம். சோ ஒருவேளை அவருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க இருந்திருக்கலாம். சோ இப்படித்தான் வந்துட்டு ஆரோன் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அந்த அவங்கள தாமதப்படுத்தி ஆனா கொண்டு போறதுக்கு அங்க நினைச்சிட்டார். ஆனாலும் ஆரோன் செஞ்சது அது தப்பு தான், அதுல வந்து நமக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல ஒரு பிரின்சிபல் இருக்கணும். நான் வாசிக்கிற உங்களுக்கு அந்த வாசகம், வி ஆர் நெவர் டு காம்ப்ரமைஸ். அதாவது ஒரு போதுமே தேவனுடைய பிள்ளைகள் சமரசத்துக்குள்ள இறங்கக்கூடாது. எந்த விஷயத்தோட டு டூ ஈவில் தட் குட் மே கம் ஆஃப் இட். அதாவது ஒரு தீமை செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ட்ரூத்த ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அப்படி அசத்தியத்தின்படி கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி செய்யறதின் மூலம் ஒரு பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு இருந்தா கூட நோ, தேவனுடைய பிள்ளைகள் நோ காம்ப்ரமைஸ். ட்ரூத் இல்லாம இன்னொன்னா நோ, சத்தியம் இல்லாத வேற ஒண்ணா இல்ல, நன்மை இல்லாத இன்னொன்னா நினைச்சே பார்க்க முடியாது. இல்ல அதனால பெரிய சமாதானம் வரும், பெரிய அன்பு உருவாகும். நோ அவ்வளவுதான். வரக்கூடிய வாய்ப்பா இருக்கலாம், ஒரு சின்ன தீமைக்கு உடன்பட்டு போவதின் மூலம் அங்க வந்து நாம இல்ல முடியாது தான் அங்க சொல்லணும். பட் ஆரோன் அந்த தப்பு எப்ப செஞ்சாரோ அடுத்த அவருடைய அடுத்த தவறுக்கு அவரு வழி நடத்துச்சு. சோ அடுத்த தவறு என்னன்னா பாருங்க, கண்ணுக்குட்டி செஞ்சதே தப்பு, இப்ப அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பலிபீடம் அங்க செஞ்சிட்டாங்க. சோ ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு வழி நடத்துவது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில். ஆம் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், பட் பிரின்சிபல்ஸ். இது சேட்டன் எப்படி எல்லாம் நம்மளை வழி நடத்து வஞ்சிப்பாருங்கிறதுக்கு இது இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள். ஒரு தப்பு செஞ்சோமா அது சாத்தானுக்கு ஒரு பிடி கிடைச்ச மாதிரி விடமாட்டோம், அதை வச்சுட்டு இன்னொன்னுக்குள்ள கண்டிப்பா நடத்துவார். எப்படி சொல்றோம், ஒரு சின்ன தப்பு ஒரு பெரிய தப்புக்கு வழி நடத்தும். இதெல்லாமே அவருடைய வஞ்சனையில உள்ள ரகசியங்கள். சோ இங்க இந்த கண்ணுக்குட்டி செஞ்சுட்டு அது தப்பு செஞ்சதன் மூலம் இன்னொரு தப்புக்குள்ள அவர் போயிட்டார். என்னன்னா பலி பீடம் அங்க செய்துட்டு பலி அங்க கொடுத்துட்டாங்க. ஆனா இங்கதான் நமக்கு ஒரு அருமையான பாயிண்ட் இருக்கு பாரு. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்காகத்தான் மாம்சீக இஸ்ரேலர் நிழல். சோ அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், இதெல்லாம் அவர்கள் பொல்லாங்கானது இச்சித்தாங்க, அதனால விழுந்தாங்க வனாந்தரத்துல. கானானுக்கு போல நீங்க கூட அப்படி இருந்துட வேண்டாம், எச்சரிக்கையா இருங்க, அதனாலதான் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்படின்னா இப்போ இந்த விஷயங்கள் நம்ம கவனக்குறைவா இருந்தா நமக்குள்ளயும் அங்க வரும், நம்முடைய அணைப்புல நம்ம கூட ஒரு வனாந்தரத்துல தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு நல்லா மனசாட்சி சொல்றது கண்டிப்பா நம்ம வந்துட்டு விக்கிரகம் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா செய்வோம், வேற எப்படி நாம அங்க செய்வோம் இந்த விக்கிரகம் சகோதர சகோதரிகளே. சோ அதுக்கு பியூட்டிஃபுல் பாயிண்டிங்க பாருங்க, நம்ம இருதயத்துல நாம வச்சிருக்கிற விக்கிரகம் என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்க இருக்குது நமக்கு அந்த க்ளூ. அதாவது செய்திட்ட அந்த விக்கிரகம் பொன்குட்டி பொன் கன்றுக்குட்டி, அதை வந்துட்டு இவர்கள் ஆராதிக்கணும்னா உடனே என்ன தேவைப்படுது அவங்களுக்கு, ஒரு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆராதிக்கணும், தேவை பலிபீடம். ஆராதனைனா பலிபீடம், பலியிட்டா ஆராதிக்கிறோம். சோ இது வந்து பிரிக்கவே முடியாது. சிம்பிளா சொன்னா எதை நாம ஆராதிக்கிறோமோ கண்டிப்பா இயல்புல நம்ம ஆராதிக்கிறதுக்கு நாம என்ன செலுத்துவோம், பலி செலுத்துவோம். தலைகீழா பாருங்க, எதுக்கு நாம பலி செலுத்திட்டு இருக்கோமோ அதைத்தான் நாம என்ன பண்ணுவோம், பியூட்டிஃபுல் அப்படியே பார் புடிச்சிடுங்க. சோ இப்போ இஸ்ரேலர் செய்தாங்க ஒரு பொன் கண்ணுக்குட்டி, அதை ஆராதிக்கணும்னு நினைச்சாங்க தேவன் ஸ்தானத்துல வச்சு. அதை ஆராதிக்கணும்னா அதை எப்படி வெளிப்படுத்த முடியும், பலிகள் அதுக்கு செலுத்துறாங்க. இவர்கள் பலி செலுத்திட்டாங்க, எதுக்கு அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு, அப்படின்னா பொன் கண்ணுக்குட்டி தான் ஆராதிக்கிறாங்க. சோ இப்போ நம்ம வாழ்க்கையில நாம எடுத்தோம்னா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நாம் ஏதாவது விக்கிரகம் வச்சிருக்கோமா நம்ம இருதயத்துல, எஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, செக் பண்ணுங்க உங்க பலிகள் எதுக்கு நீங்க செலுத்திட்டு இருக்கிறீங்க? நியாயமா நாம் நம்முடைய பலி யாருக்கு மாத்திரமே செலுத்தணும்? தேவன். ஏன்னா நம்முடைய பலி அதே ஐந்து காலந்து, நேரம், ஞானம், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எடுத்துக்கலாம். இந்த ஐந்து காலந்துகள் தேவன் கொடுத்திருக்கிறார், அவரை ஆராதிக்க. எப்படி? அவருக்காகவே அதை என்ன பண்ணணும்? நம்ம பலி செலுத்தணும். இது செய்தோமா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு, அந்த சந்ததிக்குரிய பாதையில் இருக்கும். இல்ல பாருங்க, செக் பண்ண, ஒருவேளை நமக்கு நம்ம பலிகள் வேற எதுக்காவது போகுதா யோசிச்சோம்னா, ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட சில பொன் கண்ணுக்குட்டி இருக்குது, விக்கிரகம், கொஞ்சம் டீசென்டான விக்கிரகம், அப்புறம் நரகலான விக்கிரகம் கூட நம்ம கிட்ட இருக்கு, வாய்ப்பு இருக்கு. என்ன இது? விக்கிரகத்துல கூட டிஃபரன்ஸ். பொன் கண்ணுக்குட்டி, நரகலான விக்கிரகம். பாருங்க சகோதர சகோதரிகள், நம்ம எப்படி சிந்திக்கணும், மெடிடேட் பண்ணணும்னா, என்னுடைய நேரம், என்னுடைய தாழ்வுகள், நான் எதுக்கு பலி செலுத்துற? தேவனுக்காகவா? அவர் சித்தம் நிறைவேறவா? அவர் நாமத்தின் மகிமைக்கா? இல்ல வேற ஏதாவதுக்கா? வேற ஏதாவதுக்கா? ரொம்ப சிம்பிளா சொன்னா, சில விக்கிரகங்கள் நம்ம கிட்ட இருக்கலாம். ஒரு வேளை நம்ம நேரம், ஞானம், ஆரோக்கியம், மற்ற விஷயங்கள், பணம், பணம் பண்றதுக்கே செய்யறோமா? அதை பாதுகாக்கவே செலவு பண்றோமா? விருத்தி பண்றக்கே செய்யறமா? கிளியர்? உங்கள் விக்கிரகம், செல்வம், ஒருவேளை பேர், புகழ், பெருமை, பிரைட், நான் என்னது, நான் தா, இதை நிரூபிக்க, இதை காண்பிக்க உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகுதா? உங்களுடைய கவனம் அதுக்கே கொடுக்குறீங்களா? உங்களுக்கு செல்ஃப் சுயம்தான். சில சமயங்கள்ல சகோதர சகோதரிகளே, வேற நரகலான விஷயங்கள் இருக்கு. அப்போஸ்தல் பவுல் ரோமர் கேள்வி போது விக்கிரகங்களுடைய லிஸ்ட் கொடுக்கிறார், ஆனா விக்கிரகங்கள இருக்காது, கான்செப்ட் தாங்க இருக்கும். அதாவது ஜனங்களே சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டிய தொழுது கொண்டாங்க. விக்கிரக வணக்கம் இப்படி அவர்கள் செய்துட்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டார்னா, அவங்க இச்சைக்கு விட்டுட்டார். விட்டுட்டு என்ன பண்ணினார்னா, அவங்க இஷ்டத்துக்கு விக்கிரகம் பண்றதுக்கு விட்டுட்டார் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றாரு. அதுல இருக்கிற எல்லா எடுங்க விக்கிரகம், அட்டர் விக்கிரகம், அதெல்லாம் நரகலான விக்கிரகம். உதாரணத்துக்கு ரோமர் 1 அதிகாரம் அந்த வசனங்கள் நீங்க வாசிங்க, 21-32 வாசிங்க.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும்
ஸ்தோத்திரம். ஆக்சுவலி என்ன பேசுறான் அப்போஸ்தல் பவுல், இஸ்ரேல் ஜனங்களே இப்படித்தான் போயிட்டாங்க. ஞானிகள் நினைச்சிட்டு சிருஷ்டிகரை தொழணும், சிருஷ்டிய தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. தேவன் பார்த்தார், ஓ இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்க மாம்சம் திருப்தி படுவதற்கு ஏதுவா தான் தொழுது கொள்வீங்களா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு போ. என்னெல்லாம் நீங்க விக்கிரகம் ஏற்படுத்தி உங்க பலியெல்லாம் செலுத்தி அதுக்கு ஆராதனை பண்ணுவீங்களோ எல்லாம் உண்டு பண்ணுங்க சொல்லிட்டு என்னெல்லாம் அனுமதிச்சுட்டாருன்னா, வசன வாசிங்க.
தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை கலையும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித
அநியாயத்தின் அங்க வருது எல்லாம் நரகலான விக்கிரகம். ஒருவேளை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு பலி பீடம் கட்டி இதுக்கே பலி எல்லாம் செலுத்தலாம். என்னன்னா பாருங்க, அநியாயத்தினாலும் வேசித்தனம் துரோகம் பொருளாசை குரோதம் பொறாமை கொலை வாக்குவாதம் வஞ்சகம் வன்மம் நிறைந்தவர்களும் புறம் கூறுதல் அவதூறு பண்றது தேவ பகைஞர் துராகிரகம் பண்ணுகிறவர்கள் அகந்தை வீம்பு பொல்லாதவைகளை யோசிச்சு பிணைக்கிறது உணர்வில்லாதது உடன்படிக்கை மீறது சுபாவ அன்பில்லாதது இணங்காதது இரக்கமில்லாத எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா ஒரு வேலை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களே உங்களுடைய பலிகள் உங்கள் நேரம் பலினா இப்படி புரிஞ்சுக்கணும், உங்க நேரம் இதுல ஏதாவது ஒண்ணுக்கு நிறைய செலவு பண்றீங்களா? பொறாமப்படுறக்கு துராகிரதம் பண்றக்கு இதுக்கே யோசிக்கிறீங்களா? இதுக்கே எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்களா? இதுக்கே எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? என்ன நல்லா சொல்றாரு பாருங்க, புறம் கூறுதல் பொருள் ஆசை தீமை பிணைக்கிறது இருக்கும். கிளியர். மாம்சீக இஸ்ரேலர் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு நிழல், நிழல் தேவன் தான் தருவார், மனுஷன் தரமாட்டார், முடியாது. ஏன்னா நிழல் அப்படியே இருக்கும். எது போலவே? நிஜம் போலவே இருக்கும். நிஜம் என்னென்ன கேரக்டர்ஸோ அதே கேரக்டர்ஸ் நிழல் இருக்கும். தேவன் தான் தருவான். என்ன மாதிரி ஒரு லெசன் இங்க இருக்கு பாரு. ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைகளுக்குள்ள போயிடலாம். செக் பண்ணணும் நம்முடைய பலி நியாயமா எதுக்கு போகுது. இங்க வந்துட்டு ஒரு எச்சரிப்பு, அவர்கள் பொலாகானதை இச்சித்து விழுந்து போனது போல நாம் வந்துட்டு அங்க இச்சித்து விழுந்து போயிட வேண்டாம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு கருப்பொருள் வைக்கலாம். சோ நம்ம செக் பண்ணணும். சில சமயங்கள்ல நம்மளுடைய நேரம் நம்முடைய பணம் நம்முடைய ஆரோக்கியம் ஞானம் செல்வம் எதுக்காக பண்றோம்? விடுங்க இதெல்லாம், ஒன்னே ஒன்றான் செய்யணும் இல்லைங்களா? தேவன் அவர் சித்தம், அவர் நாமம் மகிமை போறோம், வேற எதுவுமே இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது பண்றோமா? கேர்ஃபுல். அது வந்து ஒரு வேலை சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான ஒரு விக்கிரமாக அங்க இருக்கலாம். இந்த ஒரு பாடமே இங்க இருந்து நாம அங்க இருக்கலாம். அப்போ இது இங்க நடந்துட்டு இருக்குது. மோசே மலை மேல இருக்கிறார், தேவன் கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அங்க என்ன நடந்துச்சு? மலை மேல, இது மலைக்கு கீழே நடக்கும். சோ மலை மேல அங்க நடக்கும் போது வசன வாசிங்க 7-8.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிட்டு அதை பணித்துக் கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரேலரே, உங்களை எகிப்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார்.
பார், சோ இங்க தேவன் மோசேக்கேன்னு சொல்றார், மோசே கீழே இறங்கி போங்க, உங்க ஜனங்கள் எப்படி அழகா சொல்றாரு பாருங்க, எகிப்துல இருந்து நீ வழி நடத்திட்டு வந்த உன் ஜனங்கள் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க சொல்லிட்டு அவர்கள் என்ன நல்லா தப்பு செஞ்சாங்களோ எல்லாம் கிளீனா சொல்றாரு. அவங்க ஒரு பொன் கட்டுக்குடி செஞ்சாங்க, அதையவே தேவன் தொழுதாங்க, பலிபீட செஞ்சிருக்கிறாங்க, பலியிட்டு இருக்கிறாங்க, ஓ இதான் அவங்க சொல்றாரு. சோ என்ன லெசன் ஒரு வேலை இங்கிருந்து நம்ம என்ன படிப்புன்னே கேட்கலாம் பாருங்க சகோதர சகோதரிகள. சிம்பிள் சிம்பிள், மோசே கிட்ட தேவன் பேசிட்டு இருக்கிறார், மலைக்கு கீழே இஸ்ரேல் ஜனங்கள் அவரை விட்டு விலகுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு விலகி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ தேவன் திடீர்னு மோசே ஜனங்கள் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க போய் கவனிங்க சொல்றாங்க. ஒரு வேலை நம்ம இங்க என்ன எடுக்கலாமா, தேவன் அவரை விட்டு வழி விலகி போவதற்கு ஏதுவான எந்த கிரியையில நாம் ஈடுபட்டிருந்தாலும் அவர் அதை அறிஞ்சவராகவே இருக்கிறார். அவருக்கு தெரியாம எந்த விஷயமும் நமக்குள்ள நடக்காது. சோ ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வார்த்தைகள் இது. நாம் என்ன விஷயம் செய்தாலும் ஒருவேளை அவருக்கு விரோதமா அது எங்க நடந்துட்டாலும் இருதயத்தினால நடந்தாலும் அவருக்கு தெரியும். He is aware. அவருக்கு தெரியும். அதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம பாக்குறோம். உடனே பாருங்க அவருக்கு கோபம் கூட வந்து வசன வாசிங்க.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தே இவர்கள் வணங்கப்படுத்துள்ள ஜனங்கள் ஆகியோர் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவர்களை அடித்து போடவும் நீ என்னை விட்டு விடு உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
இங்க பாருங்க மோசே நான் பார்த்துட்டேன் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏன்னா தேவன் கூட எங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறார், எகிப்துல இருந்து கவனிக்கிறார். எல்லா இடத்துலயும் தேவனுக்கு விரோதமா எல்லாம் பண்ணிடுவாங்க. சோ சீனாய் மலையில ஸ்பெஷலா அவங்களுடைய வைராகியத்தை புதுப்பிக்கிறதுக்கு செய்துட்டு ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் ஒரு புதுசு உடன்படிக்கை கூட பண்ணிட்டான். இப்பயும் பாருங்க முன்ன காட்டிலும் மோசமா போயிடுறாங்க. அப்ப தேவன் சொல்றது நியாயத்தை நான் பார்த்துட்டேன் மோசே, இவங்க வணங்கா கொளத்துள்ள ஜனங்கள் என்னை விட்டுடு. என்ன மாதிரி இருக்கு பாருங்க, அங்க பெர்மிஷன் கேக்குறார் தேவன். யாருக்கிட்ட பெர்மிஷன் கேக்குறார்? மோசே என்னை விட்டுடுங்க, நான் வந்துட்டு என் கோபத்துல ஃபுல் ஆயிட்டு அவங்களை என்ன பண்ணிடுறேன், அழிச்சு போட்டுட்டு. முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாரு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்கிடுறேன் அங்க சொல்ற. என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. கண்டிப்பா சகோதர சகோதரிகளே நம்ம இடத்துல கூட அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும். ஒருவேளை தேவன் கூட சில இடங்கள்ல சில சமயங்கள நம்மளை பத்தி இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம், பண்ணிருக்கிறார் நிறைய முறை. இவங்களை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். ஒருவேளை ஆதாமின் சந்ததி எடுத்தோம்னா பாருங்க தேவன் என்ன பண்ணிருக்கலாம், நான் இந்த ஆதாமின் சந்ததிய அழிச்சிருக்கலாம். இங்க எதுக்கு நம்ம நிலவு சொல்றோம்னா, மோசே இப்படி மோசை கிட்ட தேவன் இப்படி சொன்ன உடனே மோசை விடல, என்ன பண்ணிட்டாரு இஸ்ரேல் சனங்களுக்காக ரொம்ப அங்க பேசிட்டார். மோசே பேசினால தேவன் கோபம் தஞ்சது, ஜனங்கள் பிழைச்சாங்க. என்ன அருமையான நிலவுனா, நம்மளுடைய பாவங்களும் தேவன் கண்ணு முன்னாடி அப்படித்தான். நம்முடைய பாவங்கள் யார், நாம் ஒரு ஒருத்தருடைய பாவங்களும் அப்படித்தான். ஆனா கர்த்தர் இயேசு இருந்துட்டாங்க. மோசே யாருக்கு நிலவு, கர்த்தராகியா இயேசு பரிந்து பேசுறார். தேவனே வேண்டாம் பாருங்க, அவங்க பலவீனர்கள், அவங்க சூழல் பாருங்க, சாத்தான் பாருங்க என்ன மாதிரி வஞ்சனை வச்சிருக்கிறான். கொஞ்சம் கிருபை கொஞ்சம் இறக்கம் இன்னும் ஒரு வாய்ப்பு தேவன். ஓகே செய்த மாதிரி கர்த்தர் இயேசு நம்முடைய பலவீனங்கள்ல நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருந்து அவருடைய அந்த ரத்தம் நம்ம பாவங்கள் எல்லாம் கழுவுறதாக இருக்கிற ஒரே காரணத்தினால நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. இல்லாடி தேவன் எப்பயோ இந்த ஆதாம் சந்ததி முழுசும் அழிச்சிட்டு பாருங்க, சொல்றாரு பாருங்க என்னை விட்டுடு இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சிட்டு உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன சொல்ல வர்றாரு இங்க தேவன், ஏன்னா இங்க மோசே யாருக்கு நிழல், கிறிஸ்துக்கு நிழல். தேவன் யார பாக்குறார், இஸ்ரேல் ஜனங்களை பாக்குறார், மோசே பாக்குறார். இஸ்ரேல் ஜனங்கள் பாக்குறார், மோசே பாக்குறார். மோசே நான் இவங்க அழிச்சுக்கிறேன், உங்களை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். ஏன்னா எவ்வளோ கீழ்படியாம எவ்வளோ மனக்கடினம் மனங்கா கழுத்து இந்த சந்ததியை வச்சு நான் என்ன பண்ண முடியும், நான் அழிச்சிடுறேன் உங்களை. நீங்கயா மோசே பார்த்தா கேரக்டர்ல அப்படி இருக்கிற உன் கேரக்டர்ல ஒரு சந்ததி கொண்டு வரேன் நான் சேனா அருமையா நிழல்னா தேவன் நினைச்சு ஆதாம் சந்ததி அழிச்சிருக்கலாம். எப்படி ஆதாம் சந்ததியினுடைய மனக்கடினம் கீழ்படியாமை இதெல்லாம் பார்த்திருக்கிறார் கர்த்தர் இயேசுவை பார்த்திருக்கிறார் தேவன். எப்பேற்பட்ட கீழ்படிதல் மரண பரியந்தம் தேவன் நினைச்சிருந்தா மனுக்குலத்தை அழிச்சிட்டு கர்த்தர் இயேசுவை கொண்டு ஒரு சந்ததி கொண்டு வந்திருக்கலாம். அப்படியே இருப்பாங்க, அவங்கள மாதிரியே இருப்பாங்க. அதுதான் இங்க சொல்றது, அவங்க நான் அழிச்சிட்டு உன்ன நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். மோசே கர்த்தர் இயேசுக்கு நிழல் பண்ணிருக்கலாம், தேவன் அங்க பண்ணல. காரணம் நிழல்ல மோசே ஒரே பாயிண்ட்ல நின்றால் இல்ல தேவனே இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், என் ஜனங்கள் இல்லாம நானா அப்படி சொல்லிட்டான். ஜனங்கள் இல்லாம நான் இல்லை அவ்வளவுதான். அப்படியே இஸ்ரேல் ஜனங்களையே தன் முதுகு மேல அவங்களுடைய அக்கிரமம் எல்லாம் தன் முதுகு மேல போட்டுட்டு தேவன் கிட்ட அப்படியே சந்தா தேவனே வேண்டாம். சோ கர்த்தர் இயேசு கூட அப்படித்தான் பண்ணிருக்கிறாங்க, எல்லாருடைய பாவம் தூக்கி போட்டுட்டு வேண்டா அழிச்சிட வேண்டாம். மோசைங்க ரொம்ப அருமையான கேரக்டர் காண்பிச்சிருக்கிறோம், ரொம்ப ஆச்சரியப்படுற கேரக்டர். நம்ம எல்லாம் சொல்றோம் சகோதர சகோதரிகளே, முற்பிதாக்கள் பூமியில பிரபுக்கள், நாம் பரலோகத்துல ராஜாக்கள். பட் முற்பிதாக்கள் எப்படிப்பட்ட முற்பிதாக்கள் சிந்திக்கணும், சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. இங்க மோசே கேரக்டர் பாருங்க, தேவன் கிட்ட எப்படி கேக்குறாருன்னா, பின்னாடி வசனம் வாசிங்க, அது
மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மழைகளில் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தை உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாத படிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியால் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான்.
குணலட்சணம் அவருக்குள்ள இருந்திருந்தா தேவன் சொல்றார். ஆக்சுவலி தேவன் தான் மோசே கிட்ட சொன்னார், மோசே என் ஜனங்கள் இஸ்ரேலர் அவங்களாகி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, போய் விடுவிச்சுட்டு வாங்க. மோசே ஆரம்பத்துல தயங்கினார், தேவன் நான் எப்படி போவேன், இப்போ நான் கூட இருக்கிற அந்த தேவன் இப்ப மோசேட்ட சொல்றாங்க, மோசே என்னை அனுமதிச்சிடுங்க, நான் அழிச்சிடுறேன் இந்த ஜனங்களை, வேண்டாம், இது வேண்டாம். மோசே இப்ப சொல்றா, தேவனே நீங்க எப்படி சொல்லலாம் இந்த வார்த்தை? தேவன் சொல்றாரு, நீ வழி நடத்திட்டு வந்த உன் ஜனம். மோசே சொல்றாரு, இல்ல இல்ல தேவனே, நீங்க வழி நடத்திட்டு வந்த உங்க ஜனம், நீங்க என்ன வல்லமையா வழி நடத்துறீங்க, என்ன கணம் வெளிப்பட்டுச்சு நீங்க வழி நடத்துற போது, எப்படி பார்த்தாங்க எகிப்து ஜனங்கள், நீங்க கோபப்பட்டு அழிச்சா என்ன நடக்கும், எப்படி பேசுவாங்க, இதுக்குத்தான் அவங்க தேவன் வழி நடத்திட்டு போனார் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் சிந்திச்சு பாருங்க, நீங்க ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கிட்ட செஞ்ச வாக்கு தத்துவம் என்ன, அவருக்கு அந்த வாக்கு தத்துவம், இவங்களை அழிச்சுட்டா அந்த வாக்கு தத்துவத்தை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? சோ நீங்க வாக்கு தத்துவம் ஏற்படுத்துற தேவன் மாத்திரம் இல்ல, நிறைவேற்றுகிற தேவன். என்ன கேரக்டர் பா, என்ன கேரக்டர் பா, தேவன் கிட்ட இவர் பேசுறாரு, என்ன மாதிரி ஒரு தெளிவு. ஜனங்கள் மேல எந்த லெவலுக்கு இவருக்கு அன்பு இருந்தா அதை செஞ்சிருப்பாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜனங்களுக்காக அப்படியே அங்க பறிஞ்சு பேசுறாரு. தேவன் வந்து சரண்டர் ஆயிருக்கிறார், கோபம் போயிடுச்சு அவருக்கு, இது மோசே பேசின சரி நான் எதுவும் பண்ணல. அப்புறம் மோசே வந்து அங்கிருந்து இறங்கி வருது, நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. இதெல்லாம் ரொம்ப அருமையான நிழல். ஏன்னா மோசே யாருக்கு நிழல்? கர்த்தராகியா அவரு பரிந்து பேசுதில்ல. நெக்ஸ்ட் மத்தியஸ்தர் வேலை செய்யறதில்ல, அவரை அருமையா மோசே அங்க அடையாளப்படுத்துறார். ஆனா நிழல் வந்துட்டு இதனாலதான் இப்படி சொல்லக்கூடாது. எப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு நிழலா இருந்தனால்தான் மோசே இப்படி இருந்துட்டார், அப்படி இல்ல. கர்த்தர் இயேசுக்கு நிழலா யார் வைக்கலான்னு பார்க்கும் போது யாருடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. எஸ், அந்த பாயிண்ட். அதனால்தான் மோசே லைஃப் தேவன் கொண்டு வந்து வைக்கிறார். அப்படியே டிட்டோவா இருக்கு மோசேனுடைய வாழ்க்கை. கர்த்தர் இயேசுவை நிழலா பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கிறார். ஜனங்களுக்காக அவர் அங்க வந்து நின்று தேவன் கிட்ட பேசுற விஷயம் அருமையான ஒரு நிழல். ஏன்னா கர்த்தர் இயேசு சுவிசேஷத்துல நமக்கு அப்படி பேசுறார். தேவன் கிட்ட நம்ம பாவங்களுக்காக பலகீனங்களுக்காக அப்படி பரிந்து பேசுறார். பாருங்க, இப்ப நமக்காக செய்துட்டு கிட்டத்தட்ட அதே போன்ற ஊழியம் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில யாருக்காக செய்யறார்? கர்த்தராகிய உலகத்தின், ஆனா வேற ஒரு டைட்டில், மத்தியஸ்தர் மீடியேட்டர். சோ ரெண்டுமே ஒண்ணு இல்ல நமக்கு தெரியும். பட் வேலை கிட்டத்தட்ட தேவன் எடுத்துலாங்க ஒப்புரவாக்குறோம். ஏன் இந்த நிழல் பார்க்கிறோம்? சோ இந்த கர்த்தர் இயேசு சுவிசேஷத்துல சபைக்கு செய்யறதும் தேவன் கிட்ட, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தரா அந்த மத்தியஸ்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற விஷயத்திலையும், அப்படியே கர்த்தர் இயேசுக்கு மோசே நிழலா இருக்கிறார். இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மத்தியஸ்தர் ஒருவர், கர்த்தர் இயேசு. ஆனா தேவன் எப்படி வச்சிருக்கிறாங்க அந்த வேலையை? கர்த்தர் இயேசு செய்யும் போது தனியா செய்யறது இல்ல, கூட யார் இருப்பாங்க? இங்கதான் பாயிண்ட், இங்கதான் நாம கவனிக்கணும். கர்த்தர் இயேசுனுடைய மத்தியஸ்தர் வேலை நிறைவேறும் போது அந்த வேலையில அவரோடு கூட இணையற பாக்கியம் யாருக்கு? சுவிசேஷுக, சபை. எப்படி இந்த பாக்கியம்? அந்த குணலட்சணம் கொஞ்சம் கூட இல்லாமையா? கர்த்தர் இயேசுடைய சரீரத்தில் ஒரு அங்கம், அவர் செய்யற மாபெரும் முக்கரவாகுதலின் ஊழியத்தில் ஒரு சின்ன பாகம். இது செய்யணும்னா கண்டிப்பா நமக்குள்ளேயே ஒரு சாயல் இருக்கணும், அந்த சாயல் வரணும். இப்ப மோசே இந்த வேலையெல்லாம் செய்யற கர்த்தர் இயேசுக்கு நிழலுங்க போது நிழல் கவனிக்கலாம் என்ன கேரக்டர் காமிக்கிறார். இப்போ அந்த நிஜத்துல நமக்கு கூட ஒரு சின்ன பார்ட் இருக்குது. இப்போ அந்த குணலட்சணங்கள் யாருக்குள்ளேயே வரணும், நமக்குள்ளேயே வரணும். மோசே கிட்ட இருந்துட்டான் அன்பு, இரக்கம், பரிதபிக்கிறது உணர்வு. இது ரொம்ப ஆச்சரியம் சகோதர சகோதரர். அவருடைய அன்பு நெக்ஸ்ட் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல அவருடைய அர்ப்பணிப்பு. தேவன் தான் கொடுத்தாங்க, மோசே இது செய்யுங்க, முன்னின்று செய்யுங்க. சரிங்க, தேவன் வாங்கினார், தயக்கத்தோட வாங்கினார். இப்ப தேவன் சொல்றார் அது அழிச்சிடலாம் மோசே. இப்ப சொல்றாரு எந்த லெவலுக்கு அந்த டிவோஷன் இருக்கணும், அர்ப்பணிப்பு. இல்ல வேண்டாம் தேவன், அந்த ஜனங்கள நம்ம வழி நடத்தலாம், வேணா அழிச்சிட வேண்டாம், இந்த லெவலுக்கு கமிட்மெண்ட் இருக்குது பாரு. இதெல்லாம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்ம. ஏன்னா அந்த வாய்ப்புல இருக்கிறோம், நம்ம பெற்றுக்கொண்ட அழைப்பு கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த ஆளுகையில. சரி, இப்ப அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள அங்க பிரதிபலிக்க வேண்டியது அவசியம். ஆனா மோசே ஏதோ இது தற்செயலா வந்திருக்கணும்னு நினைக்க வேண்டாம் இல்லைங்களா. ஏதோ தேவன் இப்படி ரொம்ப கோபமான உடனே மோசேக்கு டக்குன்னு அந்த நேரத்துல தோன்றி தேவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் வந்துட்டு அவரு அங்க அப்படி நம்ம நினைக்க வேண்டாம். ஆக்சுவலா இங்க மோசே இந்த தருணத்துல வெளிப்படுத்தின குண லட்சணங்களே அவர் வளர்த்திருக்கிறார் தனக்குள்ள. எப்படி வளர்த்திருக்கிறார், எகிப்துல இருந்து வல்லமையான கையோடு அவங்கள வழி நடத்திட்டு வெளியே கொண்டு வந்த மோசே முதல் முறையா அவங்க சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்து நின்று பயந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எகிப்துல எங்களுக்கு சாகருக்கு இடம் இல்லைன்னு தான் எங்களை கூட்டிட்டு வந்தீங்களா, அப்ப மோசேக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுங்களா, ஷாக் ஆயிடுவார். என்ன ஜனம்பா இவங்க, எப்படி தேவன் வல்லமையா விடுவிச்சாரு, அந்த ஜனங்களுக்குள்ள இப்படி கூட பேசுவாங்களா, ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் பரவாயில்ல கிராஸ் பண்ணிட்டார், மாறாக்கு வராங்க, அங்க கூட தண்ணி கொஞ்சம் கசப்பாந்தோம்னா அதே முறுமுறுப்பாயிடுது. இப்ப மோசேக்கு முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் வினோதம், என்ன இந்த ஜனங்கள் மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க. இப்பதான் அவங்களுடைய பலகீனங்கள் பாக்குறாங்க, அவங்களுடைய குறைவுகள் அவருக்கு நல்லா வெளியிறங்க மாது, அவங்களுடைய தன்மை சுபாவம் கவனிக்கிறார். இது ஜென்ம சுபாவம், இது ஜனங்களுடைய பலவீனம் பாக்குறார். நெக்ஸ்ட் சீன் வனாந்தரத்துல அவங்களுக்கு அந்த மாம்ச ஆகாரம் கிடைக்கலன்னு உடனே வசனம் எடுத்து பார்த்தா என்ன எடுக்குன்னா முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுத்துட்டு கையில கல்லல எடுத்துடுறாங்க. மோசே எப்படி இருந்திருக்கும், ஓ இவங்க முறுமுறுக்கிற ஜனம் மாத்திரம் இல்ல, என்ன வேணா எடுப்பாங்க, கல் எடுத்து கொலையும் பண்ணிடுவாங்க. எடுத்துருக்கிறாங்க, கல்லால எடுத்துட்டு நிக்கிறார். அப்புறம் பாக்குறாரு அந்த ஜனங்களே ஒவ்வொரு இடத்துலயும் முறுமுறுக்கிறது, திட்டுறது, பரியாசம் பண்றது, அடிச்சு கொள்ற லெவலுக்கு போறது, இதெல்லாம் செய்யறது பாக்குறாரு. அப்படின்னா ஜனங்களோடு ஜனமா இருக்கிறார், அவங்களுடைய இன்ஃபார்மேட்டிவ்ஸ் பாக்குறாரு, அவங்களுடைய பலவீனங்கள் சுபாவங்கள் பாக்குறாரு. எவ்வளோ பலவீனமான ஜனம், எவ்வளோ ஒரு பலவீனமான சுபாவம், எல்லாம் பார்த்துட்டு நாளுக்கு நாள் பழகிடுறார். பழகிட்டு அதுக்கு இரக்கம் அன்பு காமிக்கிறதுக்கு அவர் பழகிடுறார். இந்த லெவல் உள்ளுக்குள்ள குரோத் ஆயிருக்கு. அப்ப வந்து சொல்றாரு தேவன், நான் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் வேண்டாம், என்ன குவாலிட்டி, இது என்ன சடனா வந்தது இல்ல, அந்த ஜனங்களுடைய ஜனங்களாவே இருந்து எல்லாம் பழகிடுக்கிறார். பியூட்டிஃபுல் நிழல் இதெல்லாம். அதனால்தான் தேவன் அதே ஒரு அந்த நிழல் காண்பிக்கிற வேலையில நமக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கிறதுனால நம்மளை இப்படித்தான் ரெடி பண்றார். கூப்பிட்டு வந்திருக்கிறார் பாருங்க, ஒரு இடம், அருமையான இடம், ஈரோடு எக்லீசியா. அதே மாதிரி ஒரு ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு ஒரு எக்லீசியா, எக்லீசியா அரேஞ்ச்மெண்ட், அவ்வளோ அருமையான அரேஞ்ச்மெண்ட். ஜனங்கள் பார்க்கணும், பலவீனங்களோட பலவீனங்கள் போகணும். எந்த லெவலுக்கு பாவம் ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்குது, எந்த அளவுக்கு சாத்தானுடைய வஞ்சனையில போராடுறாங்க, இருந்தும் தேவனுக்கு எந்த லெவலுக்கு உண்மையா இருக்கணுங்கிற மனசு இருக்குது. நம்மளும் நீதிமான் இல்ல, நம்மளும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டா அவங்களை விட மோசமா இருக்கும். இது ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த பாயிண்ட் நினைக்கணும், நான் பிரதானமான பாவி, என்னுடைய உடன் சகோதர சகோதரிகள் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மைண்ட் இல்ல கஷ்டம். ஆனா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள வரும் பொழுதுதான் அந்த சகோதரர்களோட சகோதரர்களா பாருங்க, இந்த அன்பு இந்த எக்லீஷா குடும்பத்தோடு இல்ல, இது நெக்ஸ்ட் போகணும், உலகத்தின் ஜனங்கள் வரைக்கும் போகணும். சரி, இந்த அன்புல நாம வளர வேண்டிய ஜனங்களா இருக்கிறோம். ஏன்னா மோசே, கர்த்தர் இயேசு 1000 ஆண்டு அரசாட்சியில செய்யற அந்த மத்தியஸ்தர் ஊழியத்துக்கு அருமையான நிழல், நமக்கு அந்த ஊழியத்துல ஒரு சின்ன பங்கு இருக்கு. இப்ப அந்த பங்குல போய் இணைனுல இந்த குணலட்சணங்கள் இல்லாம போய் சேர முடியாது. சோ அது மோசே எப்படி வளர்த்து கொண்டார், சும்மா ஜஸ்ட் மெடிடேட் பண்ணா ரொம்ப அருமையான ஒரு நிழல். நம்முடைய அன்பு முதலாவது தேவன் கிட்ட, இரண்டாவது நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் கிட்ட, மூணாவது உலகத்தின் ஜனங்கள் முதற்கொண்டு அவங்களிடத்துல இந்த ஒரு பார்வை நமக்கு இருக்கணும். அவர்கள் இருளுக்குள்ள அறியாமையில சாத்தான் பிடியில பாவத்தினுடைய முழு கிரியைக்குள்ள இவ்வளோ பரிதபிக்கிற கண்டிஷன் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல நமக்கு பார்த்துருப்போம், சே அவங்க எல்லாம் எவ்வளோ முட்டாள்கள் மாதிரி வாழ்றாங்க, நமக்கு ட்ரூத் தெரிஞ்சிருக்குது. ஆமா, ஆனா போக போக நமக்கு இந்த ஒரு சென்டிமெண்ட் கூட மனசுல வந்திருக்கு, சே பாவம், அறியாத ஜனங்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் இது எந்த லெவலுக்கு உணரணுமோ அந்த அளவுக்கு உணரணும். நாலாவது சொல்ல போது, ஒரு வேளை விரோதிகள் இருந்தால் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். சோ அன்பு அந்த எக்ஸ்டென்ட்க்கு நமக்குள்ள அங்க வளரணும். சோ மோசே அருமையான நிழல், அவருக்குள்ள அவர் நிஜமா காமிக்கிற கர்த்தர் இயேசுக்குள்ள ஒருத்தரா நம்ம போறக்கு இந்த குணாதிசயங்கள் இல்லாம நம்ம அங்க போக முடியும். சோ மோசே இது பாத்துடுறா, தேவன்கிட்ட பேசுறார், தேவன் உடனே எங்க கோபம் தணிஞ்சிட்டு மோசே மேல இருந்து கீழே வர வந்துட்டு அவர் செஞ்ச விஷயம் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வசனவாசி,
பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான், சாட்சி பலகைகள் இரண்டும் அவன் கையில் இருந்தது, அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது, அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளை பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயந்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபஜெயந்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்ட போது மோசே கோபம் பூண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மழையிலே அடித்து எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தார். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார்.
ரொம்ப முரண்பாடான ஒரு பகுதியா நமக்கு அங்க தோணலாம். மலையில தேவன் கிட்ட ஜனங்களுக்காக அவ்வளோ கெஞ்சி தேவனுடைய கோபம் தணிஞ்சு தேவனை தேவன் அந்த இடத்துல அந்த ஜனங்களை ரட்சிக்க கூடியவரா இருந்துட்டார். கர்த்தர் இயேசுக்கு அருமையான நிழலா சரி, கீழே வந்துட்டு அவர் பாக்குறார், ஜனங்கள் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்ன இருக்கிறாருங்க, புல் கோபம் ஆயிட்டு அந்த கற்பலைகளை ரெண்டையும் தூக்கி மலை மேல போட்டு உடைச்சிடுறார். அந்த கற்பலகை மேல சொல்லிருக்குது அங்க யார் கைப்பட எழுதப்பட்டிருக்கு. இப்போ அனலைஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு அந்த கோபம் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷன் இருந்திருக்கும். எவ்வளவு நாள் எழுதி இருக்கிறார், எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய விஷயம் கையில வச்சுட்டு வந்திருக்கிறார், தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறார், எவ்வளோ கோபம் வந்திருக்கும். ஆனா மோசே கேட்டார், தேவனை என்ன பண்ணா நீங்க கோபம் படாதீங்க. ஆனா இங்க வந்திருக்கிறாரு, ஃபுல் அனுமதி கொடுத்திருக்கிறார் கோபத்து. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பகுதி, பட் கரெக்ட் அப்படித்தான். இது வந்து தப்பு கிடையாது. ஒருவேளை மோசே கோவப்பட்டது தப்புன்னு சொன்னா கொஞ்சம் முன்னால யார் கோவப்பட்டா, தப்பா பாவமா தேவனுக்குள்ளயா, நோ இல்லவே இல்ல. அப்போ கோபம் 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 கோபமா பார்த்தா பாவம் இல்ல. ஆனா அதுல நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், நன்மைக்கு எதுவா இருக்கணும். ஒருவேளை இதெல்லாம் அப்படியே அநீதி அநியாயம் தீமைகினா அந்த கோபம் தப்பு. சோ இது நமக்கு தெரியும் பைபிள், கர்த்தர் இயேசு கோபப்பட்டான் இல்லாது பாருங்க. இது தேவன் பத்தி சொல்லும் போது ஒரு வசனம் சங்கீதம் 7:11, சங்கீதம் 7:11
தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாடோறும் பாவியின் மேல்
நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கோபம் கொள்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள கோபம் இருக்குது, ஆனா பாவம் இல்லை. அப்ப கோபம் பாவம் இல்லை, அதுதான் உண்மைதான். ஏன்னா அப்போ பாவம் சொல்றாரு இல்லைங்களா, எபேசியர் 4:26 கோபம் கொண்டாலும். ஆனா விஷயம் என்ன சொல்றாரு, கோபம் கொள்ளலாம் சொல்றாரா வேண்டாம் சொல்றாரு? கோபம் கொண்டாலும், ஆனா கேள்வி அவர் கோபம் கொள்ளலாம் சொல்றாரா வேண்டாம் சொல்றாரா? சொல்லலாம் இல்லைங்களா, கரெக்ட், உண்மைதான். ஏன்னா இங்கிலீஷ்ல அது வேற மாதிரி இருக்கு. இங்கிலீஷ்ல எப்படி இருப்பாரு, தமிழ்ல நம்ம அது எக்ஸாக்டா புரியும். கோபம் கொண்டாலும் கரெக்ட், நல்லா பார்த்தா அப்ப கோபம் கொள்ளலாம், நியாயமா நீதியா நன்மைக்கு ஏதுவா அது இருக்குது, பட் தீமைக்கு ஏதுவா அநியாயத்துக்கு அநீதிக்கு பண்ணக்கூடாது. பட் இங்கிலீஷ்ல அது ரொம்ப தெளிவா இருக்கு, பி ஆங்கிரி அண்ட் நாட் சின், சிம்பிள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு, தமிழ். இங்கிலீஷ்ல பி ஆங்கிரி அண்ட் சின் நாட். பி ஆங்கிரினா தமிழ் என்ன சொல்லா, கோபப்படு ஆனா பாவம் செய்யாத, இங்கிலீஷ்ல அப்படி இருக்கு டிரான்ஸ்லேஷன். அப்போ இங்க என்ன மாதிரி கோபம் காண்பிச்சார், அது அருமையான கோபம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட சில தன்மைகள் இருக்கணும். கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்துச்சு, அவர் பத்தி சொல்ல போது எதிரே இல்ல, அவர் நீதி நேசிச்சு அக்கிரமம் வெறுத்தார். அதே குவாலிட்டி இருக்கணும். ஒருவேளை மோசே கர்த்தர் இயேசுவிங்க அழகா சித்தரிக்கும் போது முதல்ல மலையில நீதி நேசிச்சார், தேவன் அழிச்சடலா சொல்லும் போது எது செய்தார் நீதி அவர் புரிஞ்சிருந்தார், அதுக்காக தேவன் கிட்ட கெஞ்சினார், தேவன் ஜனங்கள் மேல அன்பு வச்சு பேசினார், சோ நீதி நேசிச்சார். கீழே இறங்கி வந்த உடனே செகண்ட் பார்ட் காமிக்கிறார், அக்கிரமத்தை என்ன பண்ணணும், அது பொறுக்க கூடாது, அது நேசிக்க கூடாது, அது என்ன பண்ணணும், வெறுக்கணும். இங்க என்ன மாதிரி அக்கிரமம், தேவன் ஸ்தானத்துல விக்கிரகம் நல்லா களியாட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்கள், என்ன பண்ண முடியுங்க? மோ அரோன் பரவாயில்ல கோவப்பட வேண்டாம் அமைதியாயிடுவோம் அப்படியே போட்டோம் கோவப்பட வேண்டாம் அப்படி சொல்லிருக்க முடியுங்களா? மோசேங்க என்ன கோபம் பட்டு என்ன கேரக்டர் பாருங்க, ஒரு மனுஷன் நிக்கிறாரு கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு விரோதமா. என்ன ஒரு தைரியம் தேவனுக்காக இருந்திருக்கணும், தேவனுடைய விஷயத்துல என்ன வைராகியம் இருந்தா அதை அவர் செய்திருக்க முடியும். அப்படி நின்றுக்கிறார் கோவப்பட்டு, 30 லட்சம் நிக்கிறாங்க, சரி 20 லட்சம் இருக்கட்டும், இல்லாட்டி பைபிள் ரெக்கார்ட் படி இருக்கிற 6 லட்சமே இருக்கட்டும், 6 லட்சம் பேருக்கு ஒரு மனுஷன் நிக்கிறார் இன்க்ளூடிங் ஆரோன் திட்டிட்டார். என்ன ஆரோன் நீங்க எப்படி இது செஞ்சீங்க, நீங்க இது கடிஞ்சு கொண்டிருக்கிறார். நெக்ஸ்ட் பார்த்தார் அந்த பக்கம் சில ஜனங்கள் அப்படியே உணர்ந்துட்டு தலை குனிஞ்சிருக்கிறாங்க, சில ஜனங்கள் உணர்ல அப்படியே எதிர்த்துட்டு நிக்கிறாங்க. மோசே புரிஞ்சு போச்சு, இந்த குரூப் தான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் தேவன் கோபத்துக்குள்ள ஆருக்கு காரணம். ஒரு வேலை இப்ப இவங்களை விட்டா மறுபடியும் இதே மாதிரி தவறுக்குள்ள ஜனங்களை வழி நடத்துவாங்க, மறுபடியும் தேவனுக்கு கோபம் வந்தா ஜனங்களை தேவன் என்ன பண்ணிடுவார், அழிச்சிடுவார். இப்போ ஜனங்கள் பாதுகாக்கணும்னா இந்த ஒரு சின்ன குரூப் கலக வகுப்பார் விடக்கூடாது. என்ன பண்ணார்னா பாளையத்து வாசல்ல வந்து நின்னுட்டு அந்த ஷவுட் கொடுக்கிறார், அழைப்பு, கர்த்தர் பட்சம் நிக்கிறது யார் என் பக்கம் வந்து நில்லுங்க. வசன வாசிங்க, ரொம்ப வித்தியாசமான அழைப்பு இது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த அழைப்பு அங்க இருக்கு. சகோதர சகோதரிகளே, பரம அழைப்பு இருந்துச்சு, அதுக்குள்ள வந்திருக்கிறோம், அதை பத்தி பேசல. இங்க ஒரு அழைப்பு இருக்குது, ரொம்ப வித்தியாசமான அழைப்பு. சோ மோசே இப்ப அந்த ஜனங்களுக்குள்ள பாக்குறாரு, ஒரு சிலர் தான் இவ்வளோத்துக்கும் காரணம் ஆயிட்டு மன கடினத்துல இருக்கிறாங்க. இவங்களை வந்துட்டு அழித்தே போட்டுடணும், இல்லாட்டி இவர்கள் நிமித்தம் பின்னால மறுபடியும் தேவன் கோபத்துக்கு ஜனங்கள் ஆயிட்டு ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சிடுவாங்க. சோ அவர் கொஞ்சம் கூட தயங்கலாம், வந்து நின்றுட்டு சொல்றார், யார் கர்த்தர் பக்கம் பட்சத்துல நிக்கிறது, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. சோ இங்க வந்துட்டு மோசே என்ன கேக்கலன்னா, ஓ நடந்து நடந்து போச்சு, யார் யார் விக்கிரகம் உனக்கு செய்றீங்க அந்த பக்கம் போங்க, யார் யார் என்னை பின்பற்றுறீங்க என் பக்கம் வாங்க பிரிஞ்சிட்டு போயிடலாம் அப்படி சொல்லல. இங்க விக்கிரகம் மேட்டர் இல்ல, மோசே மேட்டர் இல்ல, கர்த்தர். இங்க ஒரு காரியம் கர்த்தருக்கு விரோதமா போயிடுக்குது, காரியங்கள் இருக்கட்டும், யார் கர்த்தர் பட்சம் சிந்திங்க, என் பக்கம் வாங்க. என்ன ஒரு அழைப்புனா பிரதர் அழகா சொல்றாரு, இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்துல இருந்த போது விட்ட அழைப்பு மாதிரியான அழைப்பு இல்ல. எப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்தே கர்த்தருக்குன்னு இருக்கிறவங்க வெளியே வர வேண்டியதுக்கான அழைப்பு. என்ன சொல்றாரு பியூட்டிஃபுல்லா, இந்த அழைப்பு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு சுவிசேஷம் முழுக்க இருந்துட்டு இருக்குது. இங்க கூட அனுமதியின் பேர்ல இந்த சூழல் உருவாகும். அப்போ இந்த அழைப்பு காதல விழுகும், கீழ்படியது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் இருந்த போது யார் எனக்காக பாபிலோன் விட்டுட்டு வெளியே வருவாங்க, ஒட்டி வந்துட்டோம் பாருங்க. வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு ஒருத்தரையும் நேசிக்க கத்துருக்கிறோம், ஒரு ஒருத்தரையும் அன்பு செலுத்த கத்துருக்கிறோம். சகோதரர்கள் இல்லாட்டி நமக்கு ஜீவனே இல்லாத மாதிரி. யாரை நேசிக்க அன்பு செலுத்த கத்துட்டோமோ, ஒருவேளை அவங்களுக்குள்ள இந்த மாதிரி அனுமதிக்கப்படுச்சுன்னா தேவன் சொல்றார், என் பட்சத்துல நிக்கிறியா வா அப்படிங்க போது பிரதர் அழகா சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, அதுல நாம உலகத்திலிருந்து வந்ததை காட்டிலும் இந்த அழைப்புக்கு செவிசாச்சு நம்ம நேசிக்க கத்துக்கிட்டவங்க மத்தியிலிருந்து வர்றது 1000 times டிஃபிகல்ட், 1000 மடங்கு கஷ்டம். பட் அழைப்பு அதுதான், யார் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறாங்க. சோ இது ரொம்ப டிஃபரண்ட் ஆன சூழல். ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு சூழல்கள் மத்தியிலும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இந்த அனுபவங்கள் அனுமதிக்கப்படுது. சின்ன சின்ன விஷயத்துல, பெரிய விஷயத்துல, ஒரு வேளை கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இந்த விசுவாச வீட்டாருக்குள்ள இருக்கும் பட்சத்துல கூட ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய சூழல் அங்க இருக்கு. கர்த்தர் இயேசு மோசே நிஜமா இருக்கிறார். அவர் இது பத்தி பேசும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் உங்களுக்கும் நமக்கும். எங்க சொல்லிருக்கிறார்னா மத்தேயு 10வது அதிகாரம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, யார் மனுஷருக்கு முன்னால என் பட்சத்துல நிக்கிறது, அவங்களுக்காக பிதாவுக்கு முன்னாடி நானு இருப்பேன் சொல்லிட்டு ஆக்சுவலா கர்த்தர் இயேசு என்ன சொல்ல வந்தாருன்னா 34 வாசிங்க,
பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாவிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து
போதும் போதும் போதும். சோ இங்க கர்த்தர் இயேசு சொன்ன விஷயம், சமாதானம் அனுப்பவர்ல பட்டயம் வசனம், அந்த வசனத்துக்காக அதை கையில எடுத்துட்டு மனுஷர் முன்பாக யார் எனக்காக போய் நிப்பாங்க, அவங்களுக்காக நான் நிப்பேன் தேவன் கிட்ட. ஆனா நீங்க நிக்கும் போது கஷ்டம், அந்த பட்டயம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில விழும், அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையில விழும், மாமிக்கும் மருமகளுக்கும் இடையில விழும். சத்தியம் வரும்பொழுது ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கும், அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரிவு மனதளவுல அங்க வரும். அப்ப நீங்க அதுக்காக நிக்கும் போது உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். ஒருவேளை அது உங்களுக்குள்ள வரும் சத்தியத்து நிமித்தம், எஸ் வரும். தகப்பனையும் தாயையும் சகோதரன சகோதரிய மகனு மகள் என்னை காட்டிலும் நேசிக்கிறீங்களா, நீங்க வர்றது கஷ்டம். சோ இது மாம்சத்துக்கும் போடலாம், ஆவிக்கும் அங்க போடலாம், சகோதர சகோதரி இல்ல. சில சமயங்கள் இது நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறதுனால இது பெரிய எச்சரிப்பு தான். கர்த்தர் பட்சம் நிக்கிறது, ப்ராப்ளம்ஸ் மேக்கம், பிரச்சனைகள் எழும்பலாம், பிரச்சனைகள் எழும்பும், வித்தியாசங்கள் இருக்கும் எங்க விசுவாச வீட்டுல கூட. ஆனா எடுக்க வேண்டிய நிலை கர்த்தர் பட்சம் என்ன, இந்த சகோதரர் அந்த சகோதரர், இந்த கருத்து அந்த கருத்து, இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை, இல்ல கர்த்தர் பட்சமா அங்கதான் நிக்கணும். வந்துட்டாங்க லேவி கோத்திரம், அருமையான அடையாளம், லேக் அண்ட் 44 அந்த இடத்துல அவங்க நிப்பாங்க, அவங்க நிப்பாங்க, வந்து நின்றுக்கிறாங்க கரெக்டா. சொன்னார் பட்டை எடுத்துட்டு போய் எல்லாரையும் வெட்டி போடணும், சருமையான நிலம். சோ இது சுவிசேஷ யுகம் முழுக்க விசுவாச வீட்டாருக்குள்ள விசேஷமான சோதனைகள் அனுமதிக்கப்படும் பொழுது அவர்கள் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங் அழைப்பு இருக்கிறது அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிக்கு. செய்து கூட ஒரு அருமையான நிலம். சோ இதெல்லாம் முடிஞ்சிட்டு மோசே மறுபடியும் என்ன பண்ணாருன்னா 32 வசனம் வாசி.
ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும்,
ரொம்ப அருமையான வார்த்தை. மறுபடியும் போயிட்டு என்ன ஜெபிச்சிருக்கிறார் பாருங்க, தேவனே நீங்க அவங்கள மன்னிப்பீரானால் மன்னித்தருளும், இல்லையெனில் ஒரு கோடு போடுறாரு பாருங்க, இல்லையெனில் என் பேரை என்ன பண்ணிடுங்க. ரொம்ப இந்த லெவலுக்கு அந்த குவாலிட்டி இருக்கணும் மோசைக்குள்ள. அதான் நான் சொன்னோம் ஆரம்பத்திலேயே, முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் இல்ல முற்பிதாக்கள், என்ன கேரக்டர் பாரு. இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாத காலத்துல பைபிள் கமெண்ட்ரிஸ் எவ்வளோ ஆசீர்வாதம், குணலட்சணம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு மோசே யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு கேரக்டர் காண்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத வாய்ப்பு தேவன் நமக்கு, இது ரொம்ப மெடிடேட் பண்ண வேண்டிய வார்த்தை. ஆனா எந்த குணலட்சணம், கர்த்தர் இயேசு தான் நமக்கு பேட்டர்ன், அவர் தான் மாதிரி. ஆனா கண்டிப்பா அவரு கூட நம்மள என்ன பண்ண முடியாது, ஒப்பிடா முடியாது. பரவாயில்ல ட்ரை பண்ணலாம், அவரோட ஒப்பிட முடியாட்டி கூட அவரை நிழலா காண்பிச்ச மோசே கூட முடியுமா? அதுவும் முடியாது. மோசே பக்கத்துல கூட நம்மளை எங்க வைக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா நமக்குள்ள அவ்வளோ பாவம் பலவீனமே இருக்குது சகோதர சகோதரிகள். பட் அந்த 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 மனுஷன் மோசே என்ன மாதிரி குணலட்சணம் தேவன் கிட்ட காண்பிச்சுட்டார். ஒருவேளை இந்த கிளாஸ்ல மெயின் தீம் சப்ஜெக்ட் என்னன்னா, இன்றைய பாடத்துல நமக்கு பாருங்க அவருக்குள்ள இருந்த அந்த குணலட்சணங்கள், அவர் நிஜப்படுத்துற கர்த்தர் இயேசு, அவருடைய சரீரத்தில் அங்கமாயிருக்கிற நமக்குள்ள கண்டிப்பா வரும். அது எப்படி வளரணும், அவர் எப்படி வளர்த்துக்கிட்டார் பார்க்கணும். ஜனங்களோட ஜனமா அவங்களுடைய பலகீனங்கள் குறைவுகள் எல்லாத்துலயும் அனுபவம் வாங்கி சகிச்சு அது நீடிய சகிப்பாயி பொறுத்து அது நீடிய பொறுமையாயிட்டு அன்பாயிட்டு இரக்கமாயிட்டு பரிதவிக்கிறதாயிட்டு அழிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது நோ சொல்றார். ஒருவேளை அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்த்தா என்ன சொல்லுவோம், அவங்களை நான் அழிச்சிடுறேன், உன்னையும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குற. ரெண்டு விஷயம் இருக்குது, முதல்ல அவங்க இவ்வளவு நாள் யாருக்கு பெரிய தலைவலி, மோசேக்கு ரொம்ப பெரிய தலைவலி. தேவனே முதல்ல அதை செய்யுங்க, நானும் பார்த்துட்டேன் அவங்க சிவந்த சமுத்திரத்திலிருந்து முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க, சான்ஸ் கிடைச்ச போது கல்லெல்லாம் எடுத்தாங்க, அழிச்சிருங்க ஒன்னு சொல்லிருப்போம். என்னை வேற பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்றீங்க, சந்தோஷம். இது ஆக்சுவலி மோசேக்கு விடப்பட்ட பெரிய கதவு, திறந்து வைக்கிறார் தேவன் மோசே. ஆனா அவர் அங்க செய்யவே இல்லை, வேண்டாம் தேவன். எந்த லெவலுக்கு அந்த அன்பு எல்லாம் இருந்துச்சுன்னா பாருங்க, நம்ம கூட பேசுறோம் நல்லா பேசலாம் பிரியை. அது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நம்மளும் எவ்வளவு பலவீனர்கள் புரிஞ்சு, உடன் சகோதர சகோதரி பலவீனங்கள் புரிஞ்சு, இந்த சந்தர்ப்பங்கள் இந்த சாயலுக்குள்ள நம்ம வளர்ந்து நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்று புரிஞ்சு கொண்டு, மாம்சீக சிறையர் போல இல்ல அந்த சந்தர்ப்பங்கள்ல வீண் அடிச்சாங்க. இதெல்லாம் பாயிண்டா தான் இங்கிருந்து பேச முடியும், ஆனா இதெல்லாமே பிராக்டிக்கல் வாழ்க்கையில வர்றது. அது தேவன் தான் அவருடைய ஆவியில நம்ம எங்க வழி நடத்தணும். ஒரு சோதனை வரும்போது இந்த தாட் மைண்டுக்குள்ள வந்து அப்படியே அதுக்கு உட்படுறது சாதாரண விஷயம் இல்ல. மோசே இருந்தார் பாருங்க, அது மாதிரி இருக்கிறது கஷ்டம். பட் அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே, பெற்றுக்கொண்ட அழைப்பை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த ஒரு வாய்ப்புகள்ல வந்திருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இந்த சில விஷயங்கள் ரொம்ப அருமையான நிழல் என்று நாம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அமேன்.